குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வெப் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிற எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்க வந்திருக்கிற எல்லா டிவோட்டீஸையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பீக்கர் அசோகன் சார் அவர் பேச போற தலைப்பை வாழ்க்கையில சாதிக்கிறது, அதை பத்தி மதர் சொல்லியிருக்கிறது, அப்பா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல நம்மளுக்கு வேணுங்கறத எப்படி சாதிக்கலாம், இந்த அகாம்ப்ளிஷ்மெண்ட் பத்தி பேச போற. இது வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் பேஸ் பண்ணினது இல்ல, இது லைஃப பேஸ் பண்ணி அவர் வந்து இப்ப நம்மளுக்கு பேச போற. இந்த சப்ஜெக்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்ததுனாக்க ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அசோகன் சொல்ற ஸ்பீச் கேட்கலாம்.
அவர்களும் அன்னையவர்களுக்கும் தாப்பனார் கர்மயோகி அவர்களுக்கும் அன்பர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனனி அவர்கள் சொன்னதை போல வாழ்க்கையை சாதிப்பது எப்படி என்பதை பற்றித்தான் நான் இங்கே இன்று பேசியிருக்கின்றேன். ஆரம்பத்தில் வாழ்க்கையை சாதிப்பது எப்படி, அன்னை வழியை சாதிப்பது எப்படி, பிரைடன் பிரஜிடேஷனில் உள்ள முக்கிய கதாபாத்திரங்கள் அவரவர்களுடைய குறிக்கோள்களை எப்படி சாதிக்கிறார்கள் என்று இந்த மூன்றையும் இணைத்து பேசலாம் என்றுதான் ஒரு முயற்சி எடுத்தேன். ஆனால் வாழ்க்கையை சாதிப்பதை பற்றி எழுதியது 6-7 பக்கத்துக்கு வந்துவிட்டது. இதற்கே 2 மணி நேரம் ஆகும் என்னும்பொழுது மேற்கொண்டு அன்னை வழியில் சாதிப்பது எப்படி, பிஎன்பியில் முக்கிய கதாபாத்திரங்கள் சாதித்தது எப்படி என்பதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை என்று முடிவு செய்து வாழ்க்கையில் சாதிப்பதை பற்றி மட்டும் பேசுவோம் இப்பொழுது என்று இந்த ஒரு தீமோடு என்னை நான் நிறுத்திக் கொள்கிறேன். வாழ்க்கையை சாதிப்பது ஒரு சப்ஜெக்ட் தான், ஏனென்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எவருமே அவர் அவருக்கு திருப்தி தருகின்ற வகையில் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அர்த்தமுள்ள குறிக்கோளை சாதிக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் 21ஆம் நூற்றாண்டினுடைய 2வது டிக்கேடில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 1800ஆம் ஆண்டில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, சாதிப்பதற்கு வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருந்தன என்பதை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இன்று நாம் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம் என்பது நமக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும். ஆனால் பொதுவாக நாம் இப்படி இப்படியெல்லாம் பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. நமக்கு எப்படி வாழ்வு அமைந்திருக்கிறதோ அதில் நாம் என்ன செய்து கொள்ள முடியுமோ அதைத்தான் நான் சிந்திக்கிறேன். ஒழிய முன்னோக்கி பார்ப்பது பின்னோக்கி பார்ப்பது இதெல்லாம் பொதுவாக எல்லோரும் இப்படியெல்லாம் எதிர்காலத்தையோ பழங்காலத்தையோ நினைத்து பார்ப்பது இல்லை. ஆனால் அதை நாம் பர்ஸ்பெக்டிவில் கொண்டு வந்தால்தான் இன்று நாம் சாதிப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனுடைய அந்த உண்மையான சிக்னிஃபிகன்ஸை நமக்கு புரியும். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி முதலில் வந்தது, பிறகு அங்கிருந்து மற்ற உலக நாடுகள் எல்லாவற்றும் பரவியது. அப்படி தொழில் புரட்சி உலகத்தில் அறிமுகமாகி எந்திரங்களின் உதவியை கொண்டு உற்பத்தியை பல மடங்கு பெருக்கி நாட்டின் பொருளாதார வசதியையும் உற்பத்தியும் பல மடங்கு பெருகும் வரையிலும் உலகத்தில் அர்த்த வம்சத்தையும் பிரபு வம்சத்தையும் சேர்ந்தவர்கள்தான் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் போக சமூகத்தில் உள்ள பெருவாரியான சாதாரண குடிமக்கள், அதாவது ஒரு 90% ஆஃப் தி பாப்புலேஷன், இவர்கள் வசதி வாய்ப்பு என்று எதுவுமே பார்க்காமல் ஏழ்மையில் தான் மிகவும் பின்தங்கி வாழ்ந்து வந்தார்கள். தொழில் புரட்சி வந்து உலகத்தில் பொருளாதார உற்பத்தி பெருகிய பிறகும் கூட உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் 2ஆம் உலகப் போர் முடியும் வரையிலும் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் முடியாட்சி தான் நிலவி கொண்டு வந்தது. அந்த முடியாட்சி போய் குடியாட்சிக்கு உண்டான ஜனநாயக சுதந்திரம் வரும் வரையிலும் குடியாட்சியினுடைய அடிப்படை உரிமையாக எல்லோருக்கும் படிப்பதற்கு உரிமை உண்டு என்ற அந்த யூனிவர்சல் ரைட் டு எஜுகேஷன் வரும் வரையிலும் தங்களாலும் வாழ்க்கையில் உயர முடியும், தாங்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்ற விஷயமே தெரியாமல் அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் சாதாரண குடிமக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக நடைமுறையில் பார்த்தால் இரண்டாம் உலக போர் முடிந்து ஐரோப்பிய நாடுகளுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் முறையாக விடுதலை பெற்று இங்கெல்லாம் ஜனநாயக ஆட்சி அமுலுக்கு வந்து யூனிவர்சல் ரைட் எஜுகேஷன் இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளெல்லாம் அமுல்படுத்தப்படும் வரையிலும் சமூகத்தில் உள்ள பெருவாரியான குடிமக்கள் ஏதோ உயிர் பிழைத்தால் போதும், இருப்பதற்கு ஒரு இடம், உடுப்பதற்கு ஒரு சில துணிமணிகள், மூன்று வேளை சாப்பாடு கிடைத்தால் போதும் என்ற நிலையில்தான் பெரும்பாலான உலகத்து குடிமக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை. ஆனால் இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. இந்த சமூக சூழ்நிலையை பார்த்தோம் என்றால் இது முற்றிலும் மாறி இருக்கிறது. ஜனநாயக ஆட்சியின் கீழ் மக்களுக்கு கிடைக்கின்ற சுதந்திரம், யூனிவர்சல் ரைட் டு எஜுகேஷன், எல்லா விதமான மனித உரிமைகள் அல்லது ஹியூமன் ரைட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சேஃப் கார்ட்ஸ், சோசியலிச எக்கனாமிக் பாலிசிகளால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்று இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு தனி மனிதன் என்ன சாதிக்க விரும்பினாலும் அவனால் அவன் அதை சாதிப்பதற்கு ஏற்ற வாய்ப்புகளை சமூகம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து விட்டது. இங்குள்ள லிபரல் சோசியல் அட்மாஸ்பியரை வைத்துக் கொண்டு படிப்பறிவே படிப்பு வாசனையே இல்லாத எழுத படிக்க தெரியாத பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள் கூட நிறைய படிக்க வேண்டும், பெரிய பட்டங்களை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்றால் சுலபமாக ஈஸியாக எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எடுக்கக்கூடிய சமூக சூழ்நிலை இன்று நிலவுகிறது. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் என்று சொல்வார்களே அந்த வகுப்பில் பிறந்த பிள்ளைகள் கூட இன்று சற்று டைனமிக்காக சுறுசுறுப்பாக இயங்கினார்கள் என்றால் சுலபமாக ஐஏஎஸ் ஆபீசர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த சமூகத்தில் நிலவுகிறது. பெருவாரியான மக்களின் மனதில் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட பிரதான விஷயங்கள் தான் பிரதானமாகவே இருக்கின்றன. சில குறிப்பிட்ட விஷயங்களை தான் அவை என்ன என்று பார்த்தால் நல்ல வேலை, நல்ல வருமானம், அதாவது இன்றைய விலைவாசியை சமாளிக்கும் அளவிற்காக ஒரு நல்ல வருமானம் வேண்டும். நல்ல வேலை, நல்ல வருமானம், இதை தாண்டி சொந்தமாக வீடு, கார், நல்ல சேமிப்பு, அதாவது ஒரு திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு பேங்க் பேலன்ஸ், அதுபோக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த திருமண வயது வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த இன்ஜினியரிங் டாக்டர், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, எம்பிஏ, இந்த ஐடி எஜுகேஷன், இந்த மாதிரி இப்பொழுது பாப்புலராக உள்ள ஏதேனும் ஒரு நல்ல கோர்ஸில் சேர்த்து அவனுக்கு ஒரு நல்ல கெரியரை உண்டு கொண்டு கொண்டு தர வேண்டும். இதெல்லாம் போக சமூகத்தில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் என்று பெயர் எடுக்க வேண்டும், அதாவது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வேண்டும், ஒரு மரியாதை வேண்டும். இதுதான் பெரிய பெருவாரியான மக்களுடைய மனதிலேயே இருக்கிறது. இவற்றை தான் அவர்கள் தேடுகிறார்கள், இவற்றை பெற்றுக் கொள்வதற்கு தான் அவர்கள் தினந்தோறும் உழைக்கிறார்கள். எனக்கு இதுதான் வேண்டும், நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம், இதற்காக எவ்வளவு உழைக்க வேண்டுமானாலும் நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இருக்கு. வெறும் உழைத்தால் மட்டும் ரிசல்ட் வராது. இவர்கள் என்ன துறையில் உழைக்க விரும்புகின்றார்களோ அந்த துறைக்கேற்ற படிப்பு, அந்த துறைக்கேற்ற பயிற்சி என்று அவற்றையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். பின்னர் அவர்கள் விரும்பிய துறையில் ஈடுபட்டு வேலையை சேர்ந்து ஒரு இந்த துறையில் நாம் நாம் நம் மனதில் இருக்கின்ற அந்த வருமானம், அந்த சேமிப்பு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், இந்த சொந்த வீடு, கார், இவற்றை எல்லாம் இந்த வழியில் சம்பாதித்துக் கொள்ள முடியுமா என்பதை பார்க்கிறார்கள். ஆக இந்த அளவிற்கு அகாம்பிளிஷ்மெண்ட் என்று சொன்னால் திருவாரியான குடிமகனுக்கு இதுதான் அகாம்பிளிஷ்மெண்ட். திருவாரியான குடிமக்கள் மனதில் எப்படி இருந்தாலும் ஒரு சிறு மைனாரிட்டி இருக்கிறது. அவர்களுக்கு ஏதோ விலைவாசியை சமாளிக்கும் அளவிற்கு வருமானம் இருந்தால் போதும் என்ற அந்த இடத்தில் அவர்களுக்கு திருப்தி வருவதில்லை. அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் கோடி கணக்கில் சம்பாதிக்க வேண்டும், பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யமே நிறுவ வேண்டும், பண விஷயத்தில் கோடீஸ்வரன் என்று தலையெடுக்க வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அரசியலில் நுழைந்து வார்டு கவுன்சிலிருந்து ஆரம்பித்து எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி, மந்திரி, முதன் மந்திரி என்று அரசியலில் பேரும் புகழும் வாங்க வேண்டும், நாலு பேரை அதிகாரம் செய்ய வேண்டும், பட்டி தொட்டியில் எல்லாம் தன் பெயர் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அரசியல் ஆம்பிஷன்ஸ் உள்ளவர்களும் உண்டு. இப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்னவென்றால், சாதாரண மக்கள் சம்பாதிக்கும் வேகத்தை விட இந்த கோடீஸ்வர ஆம்பிஷன்ஸ் கொண்டவர்களுக்கு வேகமாக சம்பாதிக்கக்கூடிய திறமையை அவர்கள் எப்படியோ வளர்த்துக் கொள்கிறார்கள். சாதாரண குடிமான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பார்ப்பதற்கே சிரமப்படுகிறான். இவர்கள் ஒரு நாளையிலேயே 10 லட்சம் 20 லட்சம் என்று வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்கின்றார்கள். அதாவது அவங்களுடைய ஸ்பீட் ஆஃப் ஏர்னிங் கெப்பாசிட்டி, ஸ்பீட் ஆஃப் ஏர்னிங் சாதாரண குடிமகனை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இவர்களும் மற்றவர்களைப் போல வாழ்க்கையில் ஒரு கெரியர் என்று ஆரம்பிக்கும் போது ஏதோ சிறிய அளவில் தான் இவர்களுடைய வேலை மற்றும் தொழிலையும் ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பம் என்று பார்த்தால் இவர்களுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இருப்பதில்லை. இன்று உலகில் உள்ள 10 முதன்மையான கோடீஸ்வரர்களில் பில்கேட்ஸ் அவர்களும் ஒருவர். அவர் மைக்ரோசாப்ட் அந்த சாப்ட்வேர் கம்பெனியுடைய பவுண்டர். அவர் தன்னுடைய கெரியரை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய வீட்டு கார் கேரேஜில் ஏதோ 2 கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய சாப்ட்வேர் பிசினஸை துவக்கினார் என்று ஒரு வதந்தி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அம்மாதிரி பார்த்தால் இந்த ரிலையன்ஸ் குரூப்புடைய பவுண்டர் திருபாய் அம்பானி அவர்கள், அவர் தன்னுடைய கெரியரை ஆரம்பிக்கும் பொழுது துபாயில் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கில் வெறும் கேஷியராகவோ அக்கௌண்டாகவோ தான் தன்னுடைய கெரியரை துவக்கினார் என்று சொல்கிறார்கள். ஆகவே மற்றவர்களைப் போல் சாதாரணமாக சிறிய அளவில் தான் இவர்களும் கெரியரை ஆரம்பிக்கிறார்கள் என்றாலும் வித்தியாசம் என்னவென்றால், 10-15 வருடத்தில் சிறியதாக ஆரம்பித்தது 1000 மடங்கு 1000 மடங்கு பெருகி இவர்கள் பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை 15-20 வருடங்களில் நிறுவி விடுகிறார்கள். அந்த சாமர்த்தியம் இவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு இல்லாத சாமர்த்தியம் இவர்களுக்கு எப்படி வந்தது? இவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான், இவர்களுக்கு என்ன நம்ம நம்மிடம் இல்லாத விசேஷ ஆற்றல் என்று கேள்வியை நாம் எழுப்பலாம். எனக்கு தெரிந்தவரையில் நான் என்ன சொல்வேன் என்றால், பணம், வேலை, அக்காம்பிளிஷ்மெண்ட் என்று இவற்றை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பதை விட இவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது பணத்தையும் அக்காம்பிளிஷ்மெண்ட்டையும் வேலையையும் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக, நுணுக்கமாக, துல்லியமாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர்களுக்கு 20-25 வயதிலேயே எப்படியோ வந்துவிடுகிறது. பணம் எப்படி உற்பத்தி ஆகிறது? பணம் என்றால் என்ன? நாம் எப்படி பணத்தை கையாண்டால் அது அபிவிருத்தியாகும்? அதாவது 1:10, 1:100, 1000 பணம் What should we do so that money multiplies? அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக பணத்தையும் வேலையையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது எப்படி? அதாவது வேலை வளர்ந்தால் பணம் வளரும், பணம் வளர்ந்தால் வேலை வருமானம் வளரும் என்று ஒன்றோடு ஒன்று ஒரு மியூச்சுவலி பெனிபிஷியல் இம்பாக்ட் ஒன்று கொண்டு கொடுக்கும்படி பணத்தையும் வேலையையும் இணைப்பது எப்படி என்ற அந்த ஒரு ரகசியத்தையும் அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்கின்றார்கள். அடுத்ததாக பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று ஒன்று அப்பா அடிக்கடி குறிப்பிடுவார். அது அவருக்கு தெரிந்த ஒரு சிறப்பான ஒரு வேல்யூ. இந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷனை இவர்கள் அப்பா அதனுடைய அபார திறனை இந்த கோடீஸ்வரர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய அவர் செய்கின்ற வேலையை இந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து விடுகிறார்கள். அதனால் இவர்கள் செய்கின்ற வேலைக்கு உண்டான பலன் 1,000 எல்லா கட்டங்களிலும் பெருகிவிடுகிறது. இப்படி இந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் இவர்கள் இவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியவே இல்லை. ஏதோ மேஜிக் செய்கிறார்கள், இவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது, இவர் திறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோடு வாயில் சில்வர் ஸ்பூனோடு பிறந்தால் திருமகளுடைய கலைக்கண் பார்வை இவர் மேல் விழுந்து விட்டது, மகாலட்சுமியினுடைய செல்ல பிள்ளை அப்படி இப்படி என்று நாம் நமக்கு புரிந்தவரையில் எதையோ நினைத்துக் கொள்கிறோம். ஆனா உண்மையில் பார்த்தால் அவர்கள் அப்பா சொல்கின்ற அந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷனை தன்னுடைய வேலையில் தன்னுடைய கேரியரில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா இடத்திலும் அவர்கள் அதை கொண்டு வந்து விடுகிறார்கள். அது நம்முடைய கண்ணில் படுவதில்லை, அது பட்டாலும் நமக்கு புரிவதும் இல்லை. ஆகவே நாமாகவே இருக்கிறோம், அவர்கள் மேலே போய்கொண்டே இருக்கிறார்கள். பவர் ஆஃப் ஆர்கனைசேஷனை தன்னுடைய வேலையில் அவர்கள் கொண்டு வரும் போது என்ன ஆகிறது? எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக சிரமம் இல்லாமல் அழகாக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வந்துவிடுகிறது. நம்ம எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு சிறிய வேலையை கொடுத்தால் எல்லா அந்த சிறிய வேலையினுடைய எல்லா அம்சங்களையும் நாம் கரெக்டாக தரவாக செய்ய முடியும். வேலை பெரிதாகி கொண்டு போனால் நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ முக்கியமான அம்சங்களைத்தான் எங்களால் கவனிக்க முடியும். சின்னஞ்சிறு வேலைகளை எல்லாம் சின்னஞ்சிறு அம்சங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டித்தான், அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. முக்கியதானை மட்டும் நடத்தி கொண்டு போனால் போதும் என்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த அகாம்பிளிஷிங் இந்த கோடீஸ்வரர்களாக தலையெடுப்பவர்கள் இப்படி இருப்பதில்லை. ஒரு வேலை எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அவருடைய முக்கியமான அம்சங்களை கவனிப்பதை போலவே அந்த வேலையினுடைய டீட்டெயில்ஸ் அந்த சிறு சிறு விவரங்களிலும் அதே அக்கறையை கொண்டு வந்து அதே பர்ஃபெக்ஷனை அந்த வேலையினுடைய விவரங்களிலும் டீட்டெயில்ஸிலும் அதே பர்ஃபெக்ஷனை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைக்கிறது. எப்படி இவ்வளவு பெரிய வேலையை இவ்வளவு நுணுக்கமாக எல்லா சிறிய விவரங்களிலும் அதை நேர்த்தியாக செய்ய முடியும்? இது மனுஷனால் முடியாது என்று நாம் கவனித்து போகிறோம். அதனால் நாம் இதை முயற்சி எடுப்பதே இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. வேலை என்றால் எல்லா பாகங்களையும் பெரிய பாகம் சிறிய பாகம் என்று எதையும் வித்தியாசம் பார்க்காமல் எல்லாவற்றிலும் தரவாகத்தான் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அதே அவர்கள் சாய்த்து காட்டுகிறார். இவர்கள் நடத்துகின்ற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நீங்கள் சென்றீர்கள் என்றால் வாசலில் நிற்கின்ற அந்த வாட்ச்மேனிலிருந்து சிஇஓ வரையிலும் எல்லோரும் பொலைட்டாக பேச கற்றுக்கொண்டிருப்பார்கள். சாதாரண குடிமக்கள் நடத்துகின்ற கம்பெனியை பார்த்தால் வாட்ச்மேன் கூர்கா இந்த செக்யூரிட்டி இவனுக்கெல்லாம் பேசவே தெரியாது, மிரட்டுவான். என்ன இப்படி மிரட்டுகிறானே என்று நினைத்தால் அங்க உள்ளே போய் கேட்டால் கூர்க்கா தாங்க விட்டு விடுங்க அவன் மிரட்டுவான் தான், நீங்க வந்து இங்க உள்ள ஆபீசரை பாருங்க அவர் உங்ககிட்ட தன்மையா பேசுவான். அதாவது ஆபீசருக்கு இருக்கின்ற அந்த போலீஸ் பிஹேவியர் கூர்க்காவுக்கு இருக்காது, செக்யூரிட்டிக்கு இருக்காது. ஏன்னா அவனுக்கு கற்றுத்தருவது இவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. கூர்க்கா தான் அவன் மிரட்டினா என்ன இப்பன்னு. ஆனா இந்த கோடீஸ்வரர்கள் கம்பெனி இப்படி இருக்காது. அந்த சென்ட்ரி அந்த செக்யூரிட்டி கார்டு உட்பட மரியாதையாக ரிசீவ் பண்ணு, யாரையும் மிரட்டாத, ரூடா பேசாத, நீ ரூடா பேசினா கம்பெனி இமேஜ் கெட்டு போகுது, ஒழுங்கா அழகா தன்மையா ரிசீவ் பண்ணி இவனுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த அறிவு சாதாரண குடிமக்களுக்கு இல்லை. நான் தன்மையா பேசிக்கிறேன், நீ எப்படி பேசினாலும் சரிதான் அப்படின்னு அவனை விட்டுறான். அதனால அந்த கம்பெனியில காலடி எடுத்து வைக்கும் போதே அந்த கூர்கா நம்ம கிட்ட அந்த வாட்ச்மேன் நம்ம கிட்ட இதமா பதமா பேசும் போதே இந்த கஸ்டமருக்கு ஜில்லுன்னு ஆயிடுது. கூர்காவே இவ்வளவு தன்மையா பேசுறான் போது பெரிய ஆபீசர் அவர் இன்னும் நம்மளை நல்லா ரிசீவ் பண்றான்னு ஒரு நம்பிக்கையோட அவன் வரான். 10,000 பொருள் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கும் போது இவங்க கொடுத்த ரிசப்ஷன்ல 1,00,000 வாங்கிட்டு போறோம். அதனால ஆபீசருக்கு இருக்கிற கட்டேஜை குர்கா லெவல்லையும் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த பர்செப்ஷன் டீடைல்ஸ் இருக்கு. அது இந்த அபார இந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய அபார சக்தியை அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை வளர்த்துக்கிறாங்க. வேலையினுடைய எல்லா விவரங்களிலும் அதே பர்செப்ஷன் கொண்டு வர்றதுக்கு அவங்களால முடியுது. இது மட்டும் இல்லை, பணத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி, வேலையை புரிஞ்சுக்கிற மாதிரி, அகாம்பிளிஷ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிற மாதிரி, சிஸ்டங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி, யார் யாரோட டீல் பண்றாங்களோ அந்த மனுஷாலையெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. மனித சுபாவம், ஹியூமன் நேச்சரை அவங்க துல்லியமா பிரிஸ்கிரைப்டா புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா மனித சுபாவம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க, அதை படிக்க அன்பர்கள் நிறைய பேர் இருக்கும். நாம மனித சுபாவத்தை எப்படி இந்த புத்தகத்தின் மூலம் படித்து புரிஞ்சுருக்கோமோ அதை விட சிறப்பா இந்த கோடீஸ்வரர்கள் மனித சுபாவத்தை புரிஞ்சுருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹியூமன் நேச்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ தரவா கரெக்டா இருக்கிறதால யாரை எப்படி ஹேண்டில் பண்ணா அவங்கள வச்சு வேலையை வாங்கிக்கலாம், வேலையை முடிச்சுக்கலான்றது அவங்களுக்கு தெரியுது. யாரை எப்படி ஹேண்டில் பண்ணா அவங்க இதமா இருப்பாங்க, கோஆபரேட்டிவா இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால கரெக்டா அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அவங்களோட இவங்களுக்கு வேலையை அவங்க முடிச்சுக்கிறாங்க. யார் யார்கிட்ட என்ன ஆதாயம் கிடைக்கும், அந்த ஆதாயத்தை எப்படி வாங்கிக்கலாம்னு அது ஒரு பக்கம் அவங்க முடிச்சுக்க சாதிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் யாருக்கிட்டேருந்து தொந்தரவு வரும், எவனால நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தள்ளி வைக்கிறாங்க. ஆதாயம் யார்கிட்ட இருக்கோ அவங்களெல்லாம் நெருக்கமாக வச்சுக்கிட்டு, யாரால தொந்தரவு வருமோ அவங்களெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு அந்த கரெக்டா அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் நேச்சரும் பர்ஃபெக்டா இருக்கிறதால மனுஷாலோட அவங்க டீலிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதாயமா இருக்கிற மாதிரி தான் அடுத்தவங்கிட்ட அடுத்தவங்க நடந்துக்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ஒழிய அடுத்தவங்களால அவங்க தமக்கு தொந்தரவுன்ற இடத்தையே அலோவ் பண்றது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு இருக்கு. நாம மனித சுபாவத்தை படிச்சோமே ஒழிய நாம் நம்மளால மனுஷால இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணா அவங்களோட கடைசி வர நமக்கு நல்ல ஹார்மோனி இருக்கும், அவங்களால நமக்கு நல்லதான் நடக்கும், அவங்களால தொந்தரவே வராது, இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா புத்தகத்துல பக்கம் பக்கமா எழுதுறத படிச்ச பிறகு நமக்கு வந்திருக்கா? ஏதோ படிச்சா புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு வேற வேலையை பார்த்தவங்க தான் இருக்கிற மொழியா? அவரு பக்கம் பக்கமா சுமார் 200 பக்கமா எழுதியிருப்பாரு. இந்த 200 பக்கத்தை படிச்சு நமக்கு மனித சுபாவத்தை பத்தி ஒரு புத்தி வருங்க. பழைய தப்பதான் பண்ணிட்டு இருக்கோம், பழைய அந்த குறுகிய வட்டத்துலதான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி ஒண்ணு பெருசா அறிவு வளர்ந்த மாதிரி தெரியல. ஆனா இந்த மாதிரி புத்தகத்தை படிக்காமையே இந்த மாதிரி கோடீஸ்வரன்லாம் மனுஷால சரியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். யார் எப்படி ஹேண்டில் பண்ணா அது சரி வரும், எங்க தப்பு வரும், எங்க எது செய்யக்கூடாது, அவன் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவன் ஜிவோட்டியும் கிடையாது, நம்ம அப்பா எதனும் புக்கையும் படிக்கல, இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் புரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்றாங்க, இவங்களுடைய வேலையும் சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய தேவைகளையும் அவங்க வந்து கரெக்டா இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. இதுவும் அதுவும் நல்ல அலைன்மெண்ட்ல இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதனால என்ன நடக்குது, மக்களுடைய தேவைகளை அதிகரிக்கும் போது இவங்களுடைய ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா வளரும். இவங்களுடைய ஒர்க் வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வருமானம் கூடி வருது. இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட், மக்களுடைய தேவைகள், இவர்களுடைய வேலை, இவர்களுடைய வருமானம், இது மூணும் ஒரே லைன்ல ஒரு அலைன்மெண்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதனால சமூகத்தில் மக்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு தான் போதிய ஒழி எதுவும் குறைய போறதில்லை. அதனால மக்களுடைய தேவைகள் பெருகும் போது இவங்களுடைய கம்பெனியோட வேலையை அதிகரிக்கும், வேலையை அதிகரிக்கும் போது இவங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறதால இந்த இவருடைய சாம்ராஜ்ய பிசினஸ் சாம்ராஜ்யங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருது ஒழிய குறையிறதே கிடையாது. இப்படி கோடீஸ்வரர்களா தலையெடுத்தவர்கள் இப்படி பணத்தை புரிஞ்சுக்கிறாங்க, வேலையை புரிஞ்சுக்கிறாங்க, ஒர்க்கை புரிஞ்சுக்கிறாங்க, மனுஷால புரிஞ்சுக்கிறாங்க, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறாங்க, இப்படி ஒரு மாஸ்டரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க வச்சிருக்கும் பொழுது அரசியல நுழைஞ்சு அதுல சாதிக்க விரும்புறவங்க அவங்க வேறு விதமான திறமைகளை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல லீடர்ஷிப் கெப்பாசிட்டி, அது போக நல்ல பேச்சாற்றல். அரசியல்வாதினா ஒரு 10,000, 20,000, 30,000 பேர் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்துல அவங்களுடைய மனசை கவர்ற மாதிரி, அவங்களுக்கு பழிச்சின்னு புரியுற மாதிரி, அவங்க இவங்க பேச்ச கேட்டு ஓட்டு போற மாதிரி பேச தெரியணும் அவங்களுக்கு. அந்த பேச்சாற்றல் அவங்க வளர்த்துக்கிறாங்க. இந்திய அரசியல்ல ஆட்சிக்கு வந்த சில அரசியல் கட்சிகளை பாத்தீங்கன்னா எப்படி இவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, இந்த பேச்சாற்றலை வச்சுதான் அரசியலுக்கு வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க, இன்னைய வரைக்கும் ஆட்சியில இருக்காங்கன்றது நாமளே புரிஞ்சுக்கலாம். அந்த பேச்சாற்றல் இல்லைன்னா இந்த அளவுக்கு இவங்க அரசியல்ல சில அரசியல் கட்சிங்க தலையெடுத்திருக்குமா, இத்தனை வருஷங்கள்ல ஆட்சியில நீடிச்சிருக்குமான்றது சந்தேகம். பேச்சாற்றல் அவ்வளவு முக்கியம் அரசியல்வாதிக்கு. அரை மணி நேரம் பேசினா அங்க அந்த மீட்டிங்ல இருக்கிற அவங்க 50,000 பேர்ல ஒரு 40,000 ஓட்டாவது அவங்களுக்கு விழுற மாதிரி அவங்க பேசணும். அதை அவங்க சில பேர் செய்யறாங்க. அடுத்தது ஒரு கமாண்டிங் எபிலிட்டி ஒண்ணு அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்க அதை அப்படியே உபயோக பண்ற அளவுக்கு அவங்கள வந்து இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இவங்க சொல்றது பிடிக்குதா பிடிக்கலையா, சரியா ரைட்டா முறையா தவறா, அந்த கேள்வி அவங்களுக்கு வராது. ஐயா சொல்லித்தான் நாம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்டிங் எபிலிட்டி அவங்க சபாநாயகர் கீழே கட்சி தொண்டர்கள் கிட்ட அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதாவது லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கும், பேச்சாற்றல் இருக்கும், கமாண்டிங் எபிலிட்டி இருக்கும். இந்த மூணும் இருக்கிறதால அரசியல்ல நுழைஞ்சாங்கன்னா இப்படிப்பட்டவங்க திருக்கு மேல வராங்க. வார்டு கவுன்சில ஆரம்பிச்சு மந்திரி முதன் மந்திரி இந்த ரேஜுக்கு 15-20 வருஷத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அத பெருவாரியான குடிமக்களுக்கு வாழ்க்கையில குறிக்கோள் நான் சாதிக்க என்ன விரும்புறாங்கன்னா, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு, நல்ல எதிர்காலம் பிள்ளைகளுக்கு, வீடு வசதி, கார், இதுதான் எங்க மனசுல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன செக்ஷனுக்கு இதெல்லாம் திருப்தி இல்லை, கோடிக்கணக்கில் வருமானம் பார்க்கணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், அரசியல் பேரும் கூட வாங்கணும்னு இருக்கு. இவர்கள் போக இன்னொரு மைனாரிட்டி ஒன்று இருக்கு. அவர்களுக்கு பெரிய வருமானத்தை பார்க்கணுமோ, பெரிய அரசியல் பதவியை பார்க்கணும், அதுல எல்லாம் ஆர்வம் கிடையாது. கிரியேட்டிவாக எதனா பெரியஸா சாதிக்கணும்ன்றது தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அவங்கள தான் அந்த கிரியேட்டிவ் மைனாரிட்டின்ற சொசைட்டின்னு சொல்லலாம். இந்த கிரியேட்டிவா சாதிக்கணும்னு விரும்புகின்றவர்களுக்கு வெறும் உடவுழைப்போ படிப்போ ட்ரைனிங்கோ இதெல்லாம் உதவாது. அவங்களுக்கு உதவக்கூடியது கெப்பாசிட்டி ஃபார் கிரியேட்டிவ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன், அதுதான் அவங்களுக்கு. பிறப்பிலேயே சில பேருக்கு இந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கு. அது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் போது அதை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதை வளர்த்துக்கிறதுனால இலக்கிய துறையில பெரிய எழுத்தாளர்களாகவும், சங்கீதத்துறையில பெரிய வித்வானாகவும், பெரிய விஞ்ஞானியாகவும், இன்வென்டராகவும், பெயிண்டர், ஆர்டிஸ்ட், ஆக்டர், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் என்று பலவிதமான கிரியேட்டிவ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ல அவங்க வந்து வந்துடுறாங்க. இவர்கள நான் இந்த கிரியேட்டிவ் மைனாரிட்டி இந்த கம்யூனிட்டி என்று நான் சொல்ல விரும்புறேன். கிரியேட்டிவ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான் இவங்க மனசுல இருக்கு. இவர்களையும் மீறி இன்னொரு சிறிய மைனாரிட்டி இருக்கு, அது வந்து விரல் விட்டு எழுதிடலாம். அந்த மைனாரிட்டி தான் ஆன்மீக துறையில சாதனை புரியணும்னு விரும்புகின்ற மைனாரிட்டி, அது ஆன்மீக மைனாரிட்டி என்று கூட நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்துல சாதனை புரியணும்னா அவங்களுக்கு பண பலமும் தேவையில்லை, பதவி பலமும் தேவையில்லை, கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷனும் தேவையில்லை, இதெல்லாம் அவங்களுக்கு உதவாது. ஆன்மீகத்தை சாதிக்க விரும்புகிறவங்களுக்கு உதவக்கூடியது பக்தி, நம்பிக்கை, இறை ஆர்வம், அதாவது இன்ஸ்பிரேஷன் ஃபார் தி டிவைன், ஆஸ்பிரேஷன் ஃபார் தி டிவைன், இந்த மூணும் யார் யாருக்கு சிறப்பாக இருக்கோ அவங்க எல்லாம் ஆன்மீக துறையில அவர்கள் மனசுல என்ன ஆன்மீக குறிக்கோளை வச்சிருக்காங்களோ அதை சாதிக்கிற மாதிரி அப்படி போயிடுறாங்க. சமூகத்துல இவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன மைனாரிட்டி, இதோ ஊர்ல 10 பேர் தான் இப்படி இருப்பாங்க. இவர்கள் ஆன்மீகத்தை சாதிக்கிறதுக்கு இவங்க கடைபிடிக்கிற விதிமுறைகள், குருவாயான குடிமக்கள் வாழ்க்கையில வருமான வசதியை சாதிக்க விரும்புற விஷயத்துல குருவாயான மக்கள் கடைபிடிக்கிற விதிமுறைகளுக்கும் ஆன்மீகத்துல சாதிக்க விரும்புகிற கடைபிடிக்கிற விதிமுறைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது வேற லெவல், அது வேற லெவல். ஆன்மீக மைனாரிட்டியை பத்தி நாம இப்ப பேசல. நான் இப்ப பேசுறது மெஜாரிட்டி இன் சொசைட்டி அவுட் டு அகாம்பிளிஷ் their career aims with respect to income and career progress. And அந்த இடத்துல தான் வேலையை எப்படி சிறப்பாக முடிக்கிறதுக்கு பொதுமக்கள் என்ன முறைகளை கையாளணும், அந்த இடத்துல தான் நான் பேசுறேன். ஒழி ஆன்மீக மைனாரிட்டி எப்படி சாதிக்கணும்ன்றத அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஆனா சும்மா கூடிட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நெடுங்காலமாக, அதாவது கிட்டத்தட்ட 1980 வரையிலும் சொல்லலாம், வருமானத்தை அகாம்பிளி வருமான விஷயத்தில் அகாம்பிளிஷ் பண்றதுக்கு என்னென்ன உதவுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா கடின உழைப்பு, கெப்பாசிட்டி அதாவது டேலண்ட், நல்ல எஜுகேஷன், பண முதலீடு, டெக்னாலஜி சப்போர்ட், மார்க்கெட் சப்போர்ட், இதெல்லாம் இருந்தா வருமான விஷயத்துல பிரமாதமா சாதிக்கலாம் என்பது தான் 1980 வரையிலும் பொதுப்படியாக பிசினஸ் வட்டாரங்கள்ல நிலவி இருந்த ஒரு கருத்தாகும். ஆனா 1980 அப்புறம் இந்த நிலைமை மாறி போச்சு. பிசினஸ் பெரிய இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அந்த பிசினஸ் வட்டாரங்கள்ல இப்ப என்ன பேச்சு நிலவுதுன்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் நிபுணர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வேல்யூஸ வச்சுட்டு நம்ம பிரமாதமா சாதிக்கலாம், நம்முடைய கம்பெனி வருமானங்கள் வருமானத்தை எந்த அளவுக்கு வேணாலும் உயர்த்திக்கலாம், வேல்யூஸ் அதுக்கு பெருமளவு உதவி செய்யும்ன்ற ஒரு பேச்சு இப்ப இந்த எம்என்சி கார்பரேட் சர்க்கிள்ஸ்ல இப்ப அந்த பேச்சு தான் இப்ப நிலவு கொண்டு வருகிறது. அதைத்தான் இப்ப பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பெரிய கார்பரேஷன்ஸுகள் இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் எல்லாம் சாதிக்குது, வருமானத்தை உயர்த்துதுன்னு இவங்க எல்லாம் டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போய் பேட்டி கண்ட போது, இந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் உள்ளார நுழையும் போது இவங்க எல்லாம் என்ன நம்பிக்கிட்டு போனாங்க, நாம வந்து சிஇஓ சந்திக்க போறோம், டைரக்டர் மார்க்கெட்டிங்கை சந்திக்க போறோம், ஜிஎம் ப்ரொடக்ஷனை சந்திக்க போறோம், இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்ல போறாங்க, எங்களுடைய கம்பெனியுடைய பெரிய முதலீடு, எங்க கம்பெனியுடைய சாஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி, இதனால தான் நாங்க மார்க்கெட்ல பெரிய கம்பெனியா வந்திருக்கோம், அவர் அகாம்பிளிஷ்மெண்ட் டூ டு அவர் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அவர் சாஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இந்த ப்ரொடக்ஷனை நாங்க வந்து அவ்வளவு சிறப்பா செய்யறோம் அப்படின்னு, பணத்தையும் டெக்னாலஜியும் தான் இவங்க காரணம் காட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த மேனேஜ்மெண்ட் நிபுணர்ஸ் எல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் போனாங்க. ஆனா அந்த மாதிரி இன்டர்வியூல பேசின பெரிய கார்பரேட் எக்ஸிகூட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா எந்த பெரிய கம்பெனிலும் எந்த டாப் லெவல் எக்ஸிகூட்டிவும் எங்களுடைய நிறுவனத்துடைய அபார வளர்ச்சிக்கு அபார சாதனைக்கு எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ எங்களுடைய டெக்னாலஜியோ காரணம் என்று யாருமே சொல்லவே இல்லை. எல்லா பெரிய எம்என்சியிலும் எல்லா டாப் லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸும் என்ன இவங்க இந்த மாதிரி பேட்டி காண வந்தோம்னு சொன்னாங்க, என்ன எங்க கம்பெனிக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு, அந்த வேல்யூஸை தீவிரமா நாங்கள் கடைபிடிக்கிறோம், அதில் 100% சின்சியரா இருக்கும், இட்ஸ் அவர் கமிட்மெண்ட் டு அவர் பிசினஸ் வேல்யூ, அதுதான் எங்க கம்பெனி இந்த உயர்ந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் எங்களுடைய டெக்னாலஜியோ இல்லைன்னு ஒருத்தர் விடாம இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இது 20 வருஷமா இப்படி நடக்குது. இதனால மேனேஜ்மெண்ட் நிபுணர் அதிர்ச்சி அடைஞ்சு நாங்க எதையோ நேரத்தையும் உள்ளார போனோம், அவங்க எல்லாம் வந்து பணத்தையோ டெக்னாலஜியோ எதையுமே காரணம் காட்டல, அவங்கவுங்க அந்தந்த கம்பெனிக்கும் ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்கு, அதைத்தான் அவங்க தீவிரமா கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் நாங்க முன்னணியில நிக்கிறோம் சொல்றாங்க. அவங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க வேண்டியதா இருக்கு, எங்களால மறுத்து வைக்க பேச முடியல. அவங்க சொல்றது இதுதான், இதை நாங்க அப்படியே எழுதுறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் தன்னுடைய ஸ்டாண்டையே மாத்திட்டாங்க. கோக் ஒரு பெரிய எம்என்சி, ஐபிஎம் ஒரு பெரிய எம்என்சி, ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஒரு பெரிய எம்என்சி, பெடரல் எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸ் ஒரு பெரிய எம்என்சி, இந்த மாதிரி பெரிய எம்என்சி எல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க பிசினஸ் வேல்யூ பத்தி என்ன சொல்றாங்கன்றது இப்ப நான் சொல்றேன். கோக் கம்பெனியில என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனியோட அபிஷியல் பாலிசியை கம்பெனி எவ்வளவு நன்றாக சம்பாதிக்கிறதோ அதே அளவிற்கு கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஏஜென்ட்டுகளும் சம்பாதிக்கணும். நாங்க நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏஜென்ட்டும் சம்பாதிக்கணும். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க எங்க கம்பெனியை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி சம்பாதிக்கிற அளவுக்கு ஏஜென்ட்டுகளும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சம்பாதிக்கணும்ன்ற இவங்க குறியா இருக்கிறதால டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஏஜென்ட்டுக்கும் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கொடுக்குறாங்க, நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஃபிட் மார்ஜின் டிஸ்கவுண்ட்டும் தாராளமாக கிடைக்கிறதால டிஸ்ட்ரிபியூட்டர்களும் ஏஜென்ட்டுகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இந்த கம்பெனி நமக்கு இவ்வளவு செய்யணும், இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை நாம நல்லா சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களும் மும்முரமா அதே ஆர்வத்துடன் தனக்கு உழைக்கிற மாதிரி அதே தீவிரத்துடன் கம்பெனிக்கு உழைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களும் உற்சாகமா கம்பெனியுடைய முன்னேற்றத்துக்கு உழைக்கிறதால கோக் கம்பெனியுடைய ஆண்டு வருமானன்றது பில்லியன் டாலர் ரேஞ்ச் தாண்டி போயிட்டு இந்த கம்பெனிலாம் அவங்க ஓபனா சொல்றாங்க. எங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் ஏஜென்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த பரஸ்பர குட்வில் தான் எங்க கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு காரணமே ஒழிய வேற எந்த பெரிய காரணமும் கிடையாது, இல்ல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு ஓபனா சொல்றாங்க. அப்பா எழுதுற குட்வில், நம்ம யாரு யார் மேல குட்வில் காட்டுறோமோ அவன் வளருவான். அந்த குட்வில் அவனுக்கு அவங்க மேல காட்டதால அவனுடைய பிரதிபலனா இதுல எந்த சந்தேகமும் வேணாம். குட்வில்லுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குன்னு அவர் எழுதுறாரு. ஆனா அதை வந்து நடைமுறையில நம்ம போக்குல பார்க்கும்போது தான் நமக்கே வந்து மண்டையில் அடித்த மாதிரி இருக்கு. அது வெறும் அப்பா எழுதி வெறும் தீர்ன்னு விட்டுடுறோம். ஆனா அவன் வந்து அவன் போக்கு அவன் நடைமுறையில் அவன் செயல்படுத்தி அவன் கோடிக்கணக்காக சம்பாதிக்கும் போது தான் குட்வில்க்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கா, ஐயோ நாம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டோம் என்ன நாம வந்து வருத்தப்பட்டு உட்காடுறோம். நமக்கு குட்வில்லால அடுத்தவன் வளருவோம் நாமும் வளருவோம்ன்றது எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு ஏற மாட்டேங்குது, அது மனசுல ஒப்புதுன்னு வரமாட்டேங்குது, அவ்வளவு சுருங்கி போய் இருக்கும். ஆனா கோக் கம்பெனில அவன் அப்பா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அவன் அதை செயல்படுத்தி அவன் இன்னைக்கு பில்லியன் டாலர் ரேஞ்சுக்கு அவனுடைய வருமானத்தை கொண்டு போயிட்டான். இன்னும் அவங்க வந்து அந்த குட்வில் பாலிசி விடல, அதை இன்னும் மேல மேல ரிஃபைன் பண்ணி போறாங்க. அதுல எந்த வித குறைபாடும் அவங்க அலோவ் பண்ணதுக்கு வரவே குறைபாடு வர்றதுக்கு அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம விட சில மதுரை சிறப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தாக ஐபிஎம், அது ஒரு பெரிய எம்என்சி. ஐபிஎம்ல இன்டர்வியூக்கு போன எல்லா மேனேஜ்மெண்ட் நிபுணர்களும் இதைத்தான் எழுதுறாங்க. அந்த கம்பெனியுடைய வேல்யூவே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆபீஸ் மிஷின், அதுதான் அவங்களுடைய லீடிங் ஐட்டம். இந்த ப்ராடக்ட்ஸ்ல அவங்க ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுல அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. ஐபிஎம் ப்ராடக்ட்னா அது ஒழுங்கா வேலை செய்யும், அதுல ப்ராப்ளமே வராது. ரிப்பேர் ஆகி போச்சுன்னு இங்க ஒர்க் ஷாப்புக்கு சர்வீஸ் சர்டிபிகேட்டுன்னு வர்ற நிலைமையே வரக்கூடாதுன்றது அவங்க தீவிரமா இருக்காங்க. இந்த குவாலிட்டி கமிட்மெண்ட் குவாலிட்டி தான் ஐபிஎம் அந்த ஆபீஸ் மெஷினரின்ற அந்த ஃபீல்ட்ல முன்னணியில கொண்டு வந்து வச்சிருக்கிறது அவங்க வந்து வெளிப்படையா அவங்க விட்டுக்கிறாங்க. ஆப்பிள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ், ஐபாடு, ஐபோன் எல்லாமே அந்த மியூசிக் சிஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் கஸ்டமருக்கு மிகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மேனுவலை படித்து பார்த்தா சின்ன குழந்தைங்க புரியுற மாதிரி அவ்வளவு சிம்பிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா அவங்க அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணிருக்காங்க. கஸ்டமருக்கு ஏன் ப்ராடக்ட் அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வரணும்னு இவங்க ஏன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அவங்களுடைய ஒரு பிசினஸ் வேல்யூ. கஸ்டமர் எப்ப சந்தோஷப்படுவான், அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம கிட்ட இருந்து வாங்கி போற ப்ராடக்ட் ஈஸியா யூஸ் பண்ண முடியும், ஈஸியா கத்துக்க முடியும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது, டெக்னிகாலிட்டிஸ் புரியாததெல்லாம் இருக்காது, எல்லாமே புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கும். அப்படின்னா ஆப்பிள் கம்ப்யூட்டரை வாங்கு, ஆப்பிள் ஐபாடை வாங்கு, ஐபோனை வாங்கு அப்படின்னு முதல்ல அவனுக்கு எதாவது வாங்கினா ஆப்பிள் நினைவுக்கு வர்ற மாதிரி அவ்வளவு யூஸ் ஃப்ரெண்ட்லி ஆக்கிடுறாங்க. காரணம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அவங்களுடைய ஒரு பிரதானமான வேல்யூவா இருக்கு. உலகத்துல மிகவும் பாப்புலரான 10 கம்பெனிகள் எதுன்னு சர்வே எடுக்கும்போது அந்த 10 கம்பெனில ஆப்பிள் ஒன்னா இருக்கு. எந்த நாட்டுல வந்து நாம எந்த நாட்டுல சர்வே பண்ணாலும் இந்த ஆப்பிள் இஸ் அ பாப்புலர் கம்பெனி என்றது அது முன்னணியில இருக்கு. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி என்ற அந்த அந்த அப்ரோச், அது ஒரு பிசினஸ் வேல்யூ. இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சம்பந்தப்பட்ட அந்த வேல்யூ பெடரல் எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, அவங்க அவங்க ஒரு வேல்யூ ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனிக்கு. அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, பட் உலகம் பூரா இருக்கு. இந்தியாவில் அந்த டிடிஎச் கொரியர் சர்வீஸ் வச்சிருக்காங்க, டிடிஎச் நினைக்கிறேன். அவங்களுடைய பாலிசி என்னன்னா, அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு அவங்க ஒரு பார்சல வாங்கிக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவில் எந்த ஒரு இடத்துல இருந்து எந்த ஒரு இடத்துக்கும் அடுத்த நாளே அவங்க டெலிவரி பண்றதா ப்ராமிஸ் பண்ணி தான் வாங்குறாங்க. இன்னைக்கு காலைய 11 மணிக்கு நியூயார்க்ல பெடரல் எக்ஸ்பிரஸ் கொரியர் ஆபீஸ்ல ஒருத்தர் ஒரு லெட்டர் கொடுக்கிறாருன்னா, வெஸ்ட் கோஸ்ட்ல சான் பிரான்சிஸ்கோ இருக்கு, இது கிட்டத்தட்ட 3000 மைல் டிஃபரன்ஸ், அதாவது 4,800 கிலோமீட்டர் வரும். இந்த 4,800 கிலோமீட்டர் அப்பால இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்கு அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்கன்னா அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு அது அங்க போயிடுது. நாம இங்கேருந்து சென்னையிலேருந்து நாம டெல்லிக்கு ஒரு கோரியர் அனுப்பிச்சா கூட அவன் 2 நாள் டைம் கேட்கறான். டெல்லி வந்து சென்னையிலேருந்து 1,500 மைல் தான். இந்த 1,500 மைல் இருக்கிற கேபிட்டல் சிட்டிக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து டெலிவரி பண்றதுக்கு 2 நாள் டைம் கேட்கறான் நம்ம ஊர்ல கோரியர்லாம். ஆனா அவங்க வந்து 3,000 மைல் அப்பால இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸுக்கு அடுத்த நாள் 11 மணிக்கு உங்க கொரியர் போயிடும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்து வாங்குறான். அதே மாதிரி டெலிவரி பண்றாங்க. அப்படி 11 மணிக்கு போய் சேரல, 11:30 தான் போய் சேர்ந்து இங்க வாங்கின படத்தை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஆன் டைம் டெலிவரி, அவங்க சொன்ன டைம்ல அதை டெலிவரி பண்றதுங்கிறது அந்த இடத்துல அவங்க அவ்வளவு தீவிரமா இருக்கிறதால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போனா அந்த கஸ்டமர் ஏமா டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, அது அதுல கண்டே வர்றது கிடையாது. பங்க்சுவாலிட்டின் இடத்துல அவங்க எவ்வளவு தீவிரமாக இருந்தா, அமெரிக்கா இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய கண்ட்ரி. பிரெட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவை விட இது 3 இந்தியா அமெரிக்கால மடங்கு. நம்ம விட 3 மடங்கு பெரிய பரப்பளவு கொண்ட கண்ட்ரில அவங்க ஆன் டைம் டெலிவரின்றது அவ்வளவு தரவா அந்த கம்பெனில அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆன் டைம் டெலிவரிக்கு அவங்க கம்பெனியுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எந்த ஒரு வருடத்துக்கும் அவங்க சர்வே அங்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு. இப்ப அது வால்மார்ட்டோட சேர்ந்து சொல்றாங்க, பட் 1980-1990 தனியா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தது. அந்த கம்பெனியுடைய அபார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா அவங்க சொல்றது வந்து எங்களுடைய பைபேக் பாலிசி. அதாவது சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து எந்த ஒரு கஸ்டமர் என்ன பொருள் வாங்கி கொண்டு போனாலும் அந்த பொருள்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் திருப்தியா இல்ல, அவர் எதிர்பார்த்த குவாலிட்டி இல்ல, அந்த பொருள் வேலை செய்யல, அதனுடைய சர்வீசஸ் எனக்கு திருப்தியா இல்லைன்னு எந்த ஒரு கஸ்டமர் ஃபீல் பண்ணாலும் அந்த பொருளை கொண்டாந்து கடையில கொடுத்து இது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் திருப்தி இல்ல, பணத்தை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னா வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. அது $1,000 பொருளா இருந்தாலும் சரி, அது $10 பொருளா இருந்தாலும் சரி, அந்த வாகன தேதி உண்டான வாகன தேதி உள்பட அந்த ரிசீட்ல அது கரெக்டா காமிச்சுனா அவங்க வந்து மறுபேச்சு பேசாம அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க, பொருளை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துடுறாங்க. இந்த ஒரு பைபேக் பாலிசியால மக்களுக்கு சிஎஸ் லோபக் ப்ராடக்ட்ஸ் அவ்வளவு அபார நம்பிக்கை, அவங்க கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் தெரியலன்னா திருப்பி கொடுத்தா பணத்தை கொடுவாங்க. இந்த ஒரு காரணத்தால சிஎஸ் ஸ்டோர்ஸ் பூரா ஜனங்க குவிகிறாங்க. இதனால மத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் என்ன பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு பைபேக் பாலிசி வச்சுட்டு தானே கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி இங்க குவிகிறாங்க, நாமும் பேசாம இந்த பாலிசியை கொண்டு வந்துடும் இல்லாட்டி நம்மளால மார்க்கெட்லயே நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மத்த பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் இதே பாலிசியை கொடுத்தாங்க. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா வாங்கின பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கி போங்கன்றது இது ஒரு பிசினஸ் வேல்யூ, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். இது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் உச்சகட்டமான வேல்யூ. நம்ம நாட்டுல சாதாரண மளிகை கடையிலேருந்து நீங்க ஹார்ட்வேர் ஷாப்பு துணி கடை எங்க போனாலும் வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ண கொடுக்க போனா பெரிய தகராறுல தான் முடியும். தில்லிலேயே எழுதியிருக்கோம் பாருங்க, உன் கூட்ஸ் ஒன்ஸ் உள்நாட்டு டேட்டன்களா இருக்குது, தில்லிலேயே எழுதியிருக்கோம், அப்புறம் ஏன் எழுந்து வரீங்கன்னு சண்டை பிடிப்பான். துணி கடையில உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா திரும்பி கொண்டாங்க மாத்திக்கிறோம் சொல்றாங்க ஒழிய, ஆக்சுவலா நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா வந்து முகத்தை துணிப்பான், ஏதோ தனியனை பாக்குற மாதிரி பார்ப்பான், முதல்ல வாங்க வாங்கன்னா அப்படியே ஆட்சியா வர வெட்டுவாங்க, திரும்பி நீங்க துணி எடுத்துன்னு போனீங்கன்னா பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பார்ப்பான். பெரிய பெரிய துணி கடையிலே கூட இந்த வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா அந்த மாத்தி கொடுக்கறது இல்லை, பணத்தையும் திருப்பி தர்றது இல்லை, மோத வச்ச மாதிரி பேசுவோம். அதுதான் நம்ம நாட்டுல பழக்கமா இருக்கு. ஆனா அமெரிக்கால இந்த சிஎஸ் ரோபக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவங்க முகம் குளிக்கிறதே கிடையாது, என்ன திருப்தியா இல்ல அதையும் கேட்கறதே கிடையாது, பேசாம வாங்கிட்டா அவன் பணத்தை பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அது இந்த மாதிரி பெரிய எம்என்சி ஸ்டடி பண்ற பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, பணமோ டெக்னாலஜியோ அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கு அவ்வளவு முக்கியமா இந்த எம்எஸ்சிக்குள்ள யாரும் சொல்லல, அவங்கவுங்க கடைபிடிக்கிற வேல்யூஸ் தான் அவங்கவுங்க அவ்வளவு முக்கியமா சொல்றாங்க. அப்படின்னா வேல்யூஸுக்கு அபார ஒரு பவர் இருக்குன்றத நாமும் புரிஞ்சுக்கணும்ட்டு அவங்கவுங்க புக்ல எழுதிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது குவாலிட்டி அப்டேட் பர்ஃபெக்ஷன் இன் அக்கவுண்ட் பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆன் டைம் டெலிவரி பங்க்சுவாலிட்டி cleanliness, safety for employees, perfect account, customer satisfaction, அடுத்த ஒரு கண்ணோட்டத்தை அண்டர்ஸ்டாண்டிங் அதர் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரெண்டு இந்த மாதிரி பிசினஸ் வேல்யூக்களுக்கு அபாரமான அகாம்பிளிஷிங் பவர் இருக்கு. இது அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாமளும் புரிஞ்சுக்கணும். பெரிய எம்என்சிகள்லாம் அவங்க எப்படி அகாம்ப்ளிஷ் பண்றாங்கன்னு நான் இது வரைக்கும் பேசினேன். அப்பாவே அகாம்ப்ளிஷ்மெண்ட் பத்தி நிறைய எழுதியிருக்காரு. பிசினஸ் அகாம்ப்ளிஷ் பண்றது எப்படி என்பதை பற்றி கேரி சார் அவர்களே வைட்டல் கார்பரேஷன் வைட்டல் டிஃபரன்ஸ் என்று ரெண்டு பெரிய மேனேஜ்மெண்ட் புத்தகங்களை 1985 அந்த 1990 அந்த இடைப்பட்ட 5 வருடங்கள் அவர் எழுதினார். இந்த பிசினஸ் துறையில் இருக்கின்ற பல அண்ணன்பர்கள் அவருடைய புத்தகங்களை வாங்கி படித்திருக்கின்றார்கள். பல பேர் அவற்றில் அவர் எழுதியிருக்கின்ற விஷயங்களை அமல்படுத்தி பலனும் அடைந்திருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அப்பாவுடைய கெரியரை எடுத்துக்கொண்டா நீங்கெல்லாம் அவருடைய அவரை ஒரு ஆன்மீக டீச்சராக தான் பாக்குறீங்க. நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு டீச்சராக இருந்தார். டீச்சரா ஆரம்பித்தவர் அதுக்கடுத்தாப்புல விவசாயத்துக்கு போனார். விவசாயத்துறையில் ஈடுபட்டு அந்த வகையில நிறைய சம்பாதிச்சு அந்த வருமானத்தை வச்சு மதுரை சர்வீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் அவர் விவசாயத்துக்கு போனார். விவசாயத்துக்கு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சா இந்த வர்த்தி எக்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கு எங்களுக்கு, அதனால அவர் பிசினஸ் அனுபவம் அவருக்கு உண்டு. அதனால ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார், விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கார், பிசினஸும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது போக இந்தியா எப்படி முன்னேறியது, சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு நாடு எப்படி எல்லாம் முன்னேறிச்சு, சர்வதேச அளவுல உலகம் எப்படி முன்னேறி இருக்கு, இன்று இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, இதையெல்லாம் அவர் கடந்த ஐம்பது வருஷமா அவர் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கார். 1980s இந்த பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அளவிலும் உலக அளவிலும் எப்படி விரைவுபடுத்தலாம்னு அவர் டீட்டெயிலா தீவிரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்க. இப்படி ஒரு நீண்ட கால ரிசர்ச் அனுபவத்துக்கு பிறகு அவர் என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னா, அக்காம்பிளிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்பதைத்தான் அவர் முக்கியமா அவர் கண்டுபிடிச்சிருக்கார். பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்றால் என்ன என்ற கேள்வி அன்பர்கள் மனதில் எழலாம். பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்றால் முறையாக சிஸ்டமேட்டிக்காக செயல்படுதல் தான் பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன். நாம் சிஸ்டமேட்டிக்காக முறையாக செயல்படும் பொழுது நம்முடைய எனர்ஜி, நம்முடைய கவனம் எல்லாம் நாம் செய்கின்ற வேலைக்கு அந்த எனர்ஜியும் அட்டென்ஷனும் முழுதும் செலவாகுது. அப்படி கவனம் எனர்ஜி எல்லாம் அந்த வேலைக்கே முழுசா செலவாகிறதால நம்முடைய கவனமோ எனர்ஜியோ, நாம செலவு செய்யற பணமோ, நம்மளுடைய டைமோ, நாம கையாளுகின்ற மெட்டீரியலோ எதுவும் விரயமாகாம ஃபுல்லா பிரயோஜனமா செலவாக்கப்படுது. அதாவது ஆர்கனைசேஷன் என்பது யூட்டிலைசேஷனை மேக்சிமைஸ் பண்ணி வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுது. அது ஆர்கனைசேஷனுடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அடுத்ததாக வெறும் வேஸ்ட் அவாய்ட் பண்ணுதுன்னு மட்டுமில்ல, ஆர்கனைசேஷன் பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்றது பிசிக்ஸ்ல லீவர் நெம்புகோல்னு சொல்லுவாங்க. நீங்க பள்ளிக்கூடமா ஸ்டூடெண்டா இருக்கும்போது லீவரை பத்தி படிச்சிருப்பீங்க. லீவர் எப்படி நாம செலவு பண்ற எனர்ஜிய 100 மடங்கு 1000 மடங்கு பெருசு பண்ணதோ, அதே மாதிரி பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம நாம ஒரு வேலையில கொடுக்கின்ற எனர்ஜியை வந்து அது 100 மடங்கு 1000 மடங்கு பெருசு பண்ணி அந்த வகையில ரிசல்ட்டை அது பெருசு பண்ணி கொடுக்குது. As the lever multiplies and increases our energy manifold. Power of organization is நாம செய்யற வேலையை, நாம செலவு பண்ற எனர்ஜியை, நாம செலவு பண்ற சக்தியை அது 1000 மடங்கு பெருசு பண்ணி அந்த வகையில ரிசல்ட்டையும் 1000 மடங்கு பெருசு பண்ணுது என்பதுதான் அந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய சிறப்பு அம்சமே. ஒரு பெரிய பாறாங்களை நவுத்தத்துக்கு நாம ஒரு கடப்பாறையை வச்சு புஷ் பண்றோம்னா, இந்த கடப்பாறைக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத போது நாம அந்த பாறாங்கல்ல அந்த கடப்பாறையால அவ்வளவு சுலபமா நகர்த்த முடியறது இல்லை. ஆனா அந்த கடப்பாறைக்கு ஒரு சப்போர்ட்டா நாம ஒரு சின்ன ஒரு கல்ல வச்சா கூட பிசிக்ஸ்ல பல்க்ரம் சொல்றாங்க சப்போர்ட்டை வைக்க வேண்டிய இடத்துல நாம கரெக்டா வச்சுட்டோம்னா அந்த இவ்வளவு பெரிய பாறாங்கல்ல இருந்தாலும் அந்த கடப்பாறை நமக்கு சுலபமா நகர்த்தி கொடுக்குது. அதாவது பாறாங்கல் என்ற சப்போர்ட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி கடப்பாறைக்கு இருந்த பவரை விட பாறாங்கல் சப்போர்ட்னு ஒரு சின்ன கல்லை வச்ச பிறகு அதே கடப்பாறைக்கு இருக்கின்ற பவர் என்றது 100 மடங்கு 1000 மடங்கு அதிகம். அதே மாதிரி ஒரு வேலையை வந்து நாம அன்ஆர்கனைஸ்டா செய்யும்போது அதுக்கு இருக்கிற பவரை விட, அதே வேலையை நாம ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிஸ்டமேட்டிக்கான முறையில நாம அதே வேலையை செய்யும் பொழுது நாம அந்த வேலையில கொடுத்துட்ட எனர்ஜின்றது 1000 மடங்கு அதிகமாயிடுது. 1000 மடங்கு நம்முடைய எனர்ஜி அதிகமாகறதால சக்தி அதிகமாகுது, சக்தி அதிகமாகறதால ரிசல்ட்டும் 1000 மடங்கு அதிகமாகுது. அது ஆர்கனைசேஷன் என்பது ஒரு லீவர் மாதிரி செயல்பட்டு நம்முடைய எனர்ஜிய 1000 மடங்கு அதிகரிச்சு அந்த வகையில பலனே அதே அளவுக்கு 1000 மடங்கு பெரிதாக பண்ணி கொடுக்கிறது. இதுதான் பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் சிறப்பு அம்சம். சரி, ஆர்கனைசேஷன் என்று சொன்னா அதுல உள்பிரிவுகள் என்ன இருக்கா, அந்த உள்பிரிவுகள் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பா ஆர்கனைசேஷனுக்கு பல உள்பிரிவுகள் உண்டு. அதை நாம வந்து எனர்ஜி, போர்ஸ், எனர்ஜி, டைரக்ஷன், ஃபோர்ஸ், பவர், ஸ்கில், ரிசல்ட் என்று இத்தனை வகையா பிரிக்கலாம். முதல்ல ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது எனர்ஜி. ஏன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முதல்ல நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். எனர்ஜி இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. தோசை கல்ல எடுத்து வச்சு அந்த ஸ்டவ், அந்த கேஸ் ஸ்டவ்வை ஏற்றி அங்க ஒரு 10 நிமிஷம் நின்று ஒரு வேலை செஞ்சாதான் 4 தோசையை நாம பார்க்க முடியும். தோசை சூடுறதுல சின்ன வேலையா இருந்தா கூட அதுக்கும் ஒரு எனர்ஜி தேவை. உடம்பு சரியில்லாத லேடியால அன்னைக்கு போய் சமையல்கட்டில நின்று 4 தோசை கூட சுட முடியாது. உடம்பு சரியில்லைங்க, போய் ஹோட்டல வாங்கி சாப்பிட்டுவாங்க, உடம்புல தெம்பில்லைன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி எவ்வளவு அவசியம்ன்றது அந்த உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் நமக்கு தெரியும். சாதாரணமா அந்த எனர்ஜி நிறைய இருக்கும்போது நாம எனர்ஜி கவனிக்கிறது இல்லை. பட் எனர்ஜி தான் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, நமக்கு நிறைய எனர்ஜி இருக்குன்னாலும் எனர்ஜிக்கு நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். டைரக்ஷன் இல்லாம ஒரு எனர்ஜி செலவு பண்ணா எந்த ரிசல்ட்டும் வராது. நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்து, நமக்கு ஒரு நோக்கம் இருந்து, இந்த குறிக்கோளை நிறைவேற்றதுக்காக தான் இந்த வேலையை செய்யறோம்னு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும் போது நாம செலவு பண்ற எனர்ஜிக்கு ஒரு டைரக்ஷன் வருது. ஒரு காரை எடுத்துக்கிட்டு கடலூர்ல இருந்து சென்னைக்கு கிளம்புறோம்னா நாம வந்து இஷ்டப்பட்ட ரூட்ல எல்லாம் போனா சென்னைக்கு போய் சேர மாட்டோம். சென்னைக்கு போறதுனா அதுக்கு ஒரு தனி ரூட் இருக்கு. அது திண்டிவனம், மதுரா இருந்தாங்க, செங்கல்பட்டு அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போனாதான் சென்னைக்கு போய் சேர முடியும். இந்த காரை கலப்பின அப்படி ஓட்டிங்க போனா அது சென்னைக்கு வந்து சேருன்னு எதிர்பார்த்தா அது வேற எங்கேயோ போய் சேர்ந்துருக்குன்னா டைரக்ஷனே இல்லாம வண்டி ஓட்டினா ரிசல்ட்டே இருக்காது. அந்த குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போனாதான் அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண முடியும். அது மாதிரி உடம்புல எனர்ஜி இருக்குன்றதால நம்ம இஷ்டப்பட்ட மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல அந்த எனர்ஜி செலுத்தினால்தான் அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால அந்த மாதிரி நமக்கு ஒரு வேலைக்கு ஒரு மனசுல ஒரு குறிக்கோடு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குன்னா அந்த நோக்கத்தை நோக்கி அந்த எனர்ஜியை செலவு பண்ணும் போது அந்த எனர்ஜின்றது அது ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் போது அது ஒரு ஃபோர்ஸா மாறுது. அடுத்ததா அப்பா என்ன சொல்றாரு, இப்ப எனர்ஜி போர்ஸா மாறிடுச்சுன்னா நாம செய்யற வேலையில ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்து மூலம் அந்த எனர்ஜியை அந்த போர்ஸ் நாம வந்து டைரக்ட் பண்ணும்போது அது வெறும் போர்ஸா இல்லாம ஒரு ப்ரொடக்டிவ் பவரா மாறுது. அதாவது அந்த ஆர்கனைசேஷன் மூலம் நம்மளுடைய போர்ஸை சேனலைஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ரொடக்டிவ் பவரா மாறுது. அதாவது ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் அதுக்கு வருதுன்ற. ஒரு வேலைன்னு செஞ்சோம்னா நமக்கு அந்த வேலையை கொண்டான ரிசல்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கில் ஒன்று இருக்கும். அதனால அந்த சிஸ்டத்து மூலம் நம்முடைய எனர்ஜியை செலவு பண்ணும்போது நமக்கு உண்டான அந்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த ஸ்கில் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கில்லோட அந்த பவர் இணையும் போது நாம எதிர்பார்க்குற ரிசல்ட் நமக்கு வருதுன்றாரு. இந்த ஆர்கனைசேஷன் மூலம் நாம் அந்த எனர்ஜியை போர்ஸா மாற்றி, போர்ஸ பவரா மாற்றி அதை ஸ்கில்லோட நாம் இணைக்கும் பொழுது சாதாரண ரிசல்ட் வராம 1000 மடங்கு ரிசல்ட் அதிகமாக வருதுன்றாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ்ல அந்த எனர்ஜி, போர்ஸ், பவர், ஸ்கில்லுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது சேனலைஸ் பண்ணும்போது அது வெறும் பவரா, வெறும் எனர்ஜியா இல்லாம 1000 மடங்கு அது எனர்ஜி பெருசாயிடுது. அதனால 1000 மடங்கு எனர்ஜி பெருசாகும் போது ரிசல்ட்டும் 1000 மடங்கு அதிகமாக வருது. இதுதான் பவர் ஆர்கனைசேஷன். எந்த ஒரு வேலையும் நம்ம கோஆர்டினேட்டடா சிஸ்டமேட்டிக்கான ஒரு முறையில செய்யும்போது எனர்ஜி 1000 மடங்கு, அது சக்தி 1000 மடங்கு பெருகி, ரிசல்ட் 1000 மடங்கு அதிகமா பெருகுதுன்னு சொல்றாரு. இந்த தியரியை நான் வந்து ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பா புரியும். அதனால ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துட்டு நான் சொல்றேன். அதாவது குழந்தைங்க பள்ளிக்கூடங்களை படிக்கிற குழந்தைங்களை நாம எடுத்துக்கோம். குழந்தைங்க உடம்புல நிறைய எனர்ஜி இருக்கு. சின்ன குழந்தைங்களை விளையாட விட்டீங்கன்னா அது மணிக்கணக்காக விளையாடும். அதனாலேயே உடம்புல நிறைய எனர்ஜி இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களை எடுத்துக்கிட்டா அவங்க உடம்புல நிறைய எனர்ஜி இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த எனர்ஜி அவங்க விளையாட்டுல செலவு பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு குறிக்கோளோ ஒரு நோக்கமோ இல்லை. குழந்தைங்களை இஷ்டத்துக்கு விட்டா அவங்க விளையாட்டுலயே அந்த எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. அதனால ஒரு ரிசல்ட் கிடையாது. ரிசல்ட் என்னன்னா குழந்தை விளையாடிச்சாதான் ரிசல்ட், அவங்களுக்கு நோக்கம் கிடையாது என்ன செய்யணும்னு மனசுல ஒன்னும் எய்ம் கிடையாது. அதனால விளையாடுறாங்க. அந்த விளையாட்டுல அந்த எனர்ஜி பூரா விரைய மாறிடுச்சு. ஆனா நாம பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ரெண்டு வயசுக்கு மேல குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறான், ப்ரீ கேஜியோ எல்கேஜியோ ஏதோ ஒரு கோர்ஸ்ல அந்த குழந்தைய சேர்க்கிறான், கிண்டர் கார்டன்ல சேர்க்கிறான். கிண்டர் கார்டன்ல சேர்க்கும் போதே குழந்தைக்கு பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இனிமேட்டு வீட்டுல விளையாடுனதெல்லாம் போதும், இங்க ஒன்னு ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன், இங்க நீ படிக்கணும், இதுதான் உனக்கு வேலை, காலையில 9 மணிக்கு கொண்டாந்து விடுவேன், மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீ வந்து டீச்சர் சொல்ற பாடத்தெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நீ உனக்கு படிக்கிறது தான் இனிமேட்டு உனக்கு ஒரு வேலை, அதான் உங்களுடைய எய்ம். குழந்தைக்கு குழந்தையோட வேலை படிக்கிறதுன்ற ஒரு நோக்கத்தை கற்பிச்சு குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டு வராங்க. இதுவரையில எய்மே இல்லாத குழந்தைக்கு இப்ப படிக்கணும்னு அதான் தன்னுடைய வேலைன்னு ஒரு எய்மே வருது. அதனால குழந்தையுடைய எனர்ஜிக்கு அங்க ஒரு டைரக்ஷன் வருது. டைரக்ஷன் வர்றதால குழந்தையோட எனர்ஜிக்கு அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு ஃபோர்ஸ் தான் மாறுது. ஒரு ஸ்கூல்னு சொன்னா அங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, யூஸ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு, போர்டில் எழுதி காமிக்கிறதுக்கு அங்க ஒரு பிளாக் போர்டு இருக்கு, ஸ்கூல் டைமிங்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸாம் இருக்கு, எவாலுவேஷன் பண்ணி மார்க் போடுறாங்க, ஹோம் ஒர்க்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த டீச்சர் டெக்ஸ்ட் புக்கு பிளாக் போர்டு ஸ்கூல் டைமிங்ஸு எக்ஸாமு மார்க் ஷீட்டு என்று இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஸ்கூலில் செயல்பட்டு வருது. அந்த ஆர்கனைசேஷன் மூலம்தான் எந்த குழந்தையும் அதனுடைய எனர்ஜியை படிப்பை நோக்கி டைரக்ட் பண்ணும்பொழுது இந்த குழந்தையோடைய எனர்ஜின்றது வெறும் ஃபோர்ஸாக இல்லாமல் ஒரு ப்ரொடக்டிவ் பவராக மாறுது. எந்த வேலையை அகாம்பிளிஷ் பண்ணனாலும் ஒரு ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்கேன். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சருக்கு ஒரு டீச்சிங் எபிலிட்டி ஒன்று அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த டீச்சருடைய டீச்சிங் கெப்பாசிட்டியும் குழந்தையுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் இது ரெண்டு ஸ்கில். இந்த ரெண்டு ஸ்கில்லும் அந்த ஸ்கூல் இந்த ஆர்கனைசேஷன் மூலம் வர சேனலைஸ் ஆகின்ற சேனலைஸ் ஆகப்படுற இந்த குழந்தையோட எனர்ஜியோடு சேரும்பொழுது ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட் தான் குழந்தைக்கு கிடைக்கின்ற கல்வி அறிவு, எஜுகேஷன். எஜுகேஷன் வேணும்னா குழந்தைய பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அந்த எஜுகேஷன் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட்ல செயல்படும் போது அந்த கல்வி அறிவு, பேரண்ட்ஸ் விரும்பின கல்வி அறிவு குழந்தைக்கு கிடைச்சது. இப்ப நாம இப்படி நினைச்சு பார்க்கணும். ஸ்கூல்ல நாம குழந்தைய விடுறோம், குழந்தைக்கு டீச்சர்ஸ் டீச் பண்றாங்க, குழந்தைக்கு டெக்ஸ்ட் புக் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கை படிச்சு பார்க்குது, குழந்தை டீச்சர் கொடுக்க ஹோம் ஒர்க்கை போடுது, எக்ஸாம் எழுதுது, மார்க் வாங்குது. இந்த வகையில குழந்தைக்கு ஒரு கல்வி அறிவு கிடைச்சிருது. இதை நாம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். இந்த ஸ்கூலே இல்லாம ஒரு குழந்தைய தானா சொந்தமா படிச்சுக்கோன்னு சொன்னா அதனால எப்படி படிக்க முடியும்? கற்றுக் கொடுக்க டீச்சர் இல்லை, படிச்சதுக்கு பாடப்புத்தகம் இல்லை, ரெகுலர் கிளாஸ் டைமிங்ஸ் இல்லை, எக்ஸாம் இல்லை, ஹோம் ஒர்க் இல்லை, தானே எல்லாத்தையும் புதுசா ஃப்ரெஷ்ஷா செய்யணும்னா அந்த மாதிரி தனித்து விடப்படுகின்ற குழந்தைகளுக்கு என்ன கல்வி அறிவு கிடைக்கும்? ஸ்கூல் மூலம் படிச்சுக்கிற குழந்தைக்கு குழந்தையோட 1/1000 நாலேஜ் தான் தனித்து விடப்படுகின்ற சொந்தமா செயல்பட வேண்டிய குழந்தைக்கு கிடைக்கும். அது அந்த ஸ்கூல் மூலம் படிச்சுக்கிற குழந்தைகளும் தானே படிக்கிற குழந்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையுடைய அறிவு, கல்வி அறிவு என்பது தானே சொந்தமா படிக்கிற, ஆதரவு இல்லாம ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாம தானே படிக்கிற குழந்தையோட நாலேஜோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையோட அறிவு 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அதான் பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த ஸ்கூலுடைய சிஸ்டத்து மூலம் செயல்படும் போது குழந்தையோட கல்வி அறிவு 1000 மடங்கு அதிகமா அபிவிருத்தி ஆகுது. ஆர்கனைசேஷனை நாம வந்து ஸ்கூல்ல மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது, வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயும் நாம அதை பார்க்கலாம். ஏன்னா வாழ்க்கையில எந்த அம்சம் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் அங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் அங்க செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். உதாரணமாக டிராபிக் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சிட்டியா இருந்தாலும் அங்க ஒரு டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்னு இருக்கும். டிராபிக் சிக்னல்ஸோ இந்த நார்த் சண்டிகள அந்த டிராபிக் கைட் பண்றதுக்கு அந்த போலீஸ்காரரோ அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸோ இல்லாம எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் எல்லா நேரத்திலயும் ரோட எல்லா டைரக்ஷன்லயும் வெஹிக்கிள்ஸ் கிராஸ் பண்ணலாம்னு இருந்ததுன்னா டிராபிக் என்ன ஆகும்? டிராபிக்ல பெரிய குளறுபடி வந்து ரோட்ல இது வெஹிக்கிளே நகர முடியாத அளவுக்கு சிக்கல் ஆயிடும். அங்கே நார்த் சண்டிகள்ல அங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, டிராபிக் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க மூணு சைட்ல இருந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட் நிறுத்தி ஏதோ ஒரு சைட்ல இருந்தா ரோட வெஹிக்கிள்ஸ் கடக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்படி ஒன் பை ஒன்னு டேர்ன்ல டிராபிக் அலோவ் பண்றதால நாலு சைட்ல இருந்து டிராபிக் ஸ்மூத்தா எதிர் திசைக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு அங்க சிஸ்டம் இல்லாம எல்லா டைரக்ஷன்லயும் எல்லா வெஹிக்கிளும் எந்த நேரத்துல கிராஸ் பண்ணலாம்னு சொன்னா அஞ்சே நிமிஷத்துல டிராபிக் ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடும். அதை செய்ய விடாம தடுக்கிறது அந்த டிராபிக் சிக்னல் என்ற அந்த ஒரு சிஸ்டம் தான், ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிசினஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒரு பிசினஸ் நிறுவனம்னு சொன்னா அங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிரிவுன்னு இருக்கும், ஒரு சேல்ஸ் பிரிவுன்னு இருக்கும், ஒரு ரா மெட்டீரியல் ஸ்டாக் பிரிவுன்னு இருக்கும், அக்கௌண்ட்ஸ் எழுதுற ஒரு பிரிவு இருக்கும், பேங்க் டீலிங்ஸ் பண்ற ஒரு பிரிவுன்னு ஒன்று இருக்கும், இது போக ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பிரிவு இருக்கும். ப்ரொடக்ஷனுக்கும் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் ரிசெப்ஷனுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸ் விங்கிற்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். எங்க என்ன செலவாகுது, எங்க என்ன வருமானம் வருதுன்னு கணக்கு எழுதுறதுக்கு அந்த அக்கௌண்ட் செக்ஷனுக்கும் மற்ற செக்ஷனுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். யார் என்ன வேலை செய்யறாங்கன்னு ஓவராலா கவனிக்கிறதுக்கு அந்த ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அந்த மத்த செக்ஷனுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா இடங்களையும் இருக்க வேண்டிய அந்த கோஆர்டினேஷன் இல்ல இருந்தாதான் ஒரு கம்பெனியால லாபகரமா வெற்றிகரமா செயல்பட முடியும். ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு மெட்டீரியல் கேட்கறாங்களோ அந்த மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய நிலைமையில ஸ்டாக் பிரிவு இல்லைன்னாலும் சேல்ஸ்ல எவ்வளவு ப்ராடக்ட் கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன்ல கொடுக்க முடியலன்னாலும் மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் ஆளு மீட் பண்ண முடியலன்னாலும் எங்க என்ன வேலை நடக்குது, எங்க என்ன செலவாகுது, எங்க என்ன வருமானம் வருதுன்னு கணக்குல தெரியலன்னாலும் அந்த கம்பெனியில ஆர்கனைசேஷன் இல்ல, கோஆர்டினேஷன் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கம்பெனியால ரொம்ப நாளா மார்க்கெட்ல நிக்கவே முடியாது, கம்பெனி இழுத்து மூடிடும். பிஸ்னஸ் டிராபிக் ஸ்கூலு அது மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கையிலயும் நமக்கு ஆர்கனைசேஷனுடைய பாரவ ஆர்கனைசேஷன் தினமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்பா குடும்ப வாழ்க்கைய ரெண்டு விதமா பிரித்து சொல்வார். கட்டுப்பாடா குடும்பம் நடத்துற குடும்பங்கள், ஒரு கட்டுப்பாடு டிசிப்ளின் இல்லாம நடத்தப்படுகின்ற குடும்பங்கள், குடும்பங்களை அடிப்படையில் ரெண்டு பிரிவா பிரிப்பார். இந்த கட்டுப்பாடு டிசிப்ளின் ஒரு நோக்கம், ஒரு எய்ம், ஒரு வரையறைகள், ஒரு குறிக்கோள், ஒரு முறையான செயல்பாடு, ஒரு வேல்யூ, சில வேல்யூஸ் குடும்ப வேல்யூஸ் சிலது இருக்கும். அந்த மாதிரி இந்த டிசிப்ளின் கட்டுப்பாடு நோக்கம் வரையறைகள் குறிக்கோள் உள்ள குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அவங்க 15-20 வருஷ கால இடைவெளியில அவங்க அபாரமா முன்னுக்கு வந்திருப்பாங்க. குடும்பத்துல யாருக்கும் டிசிப்ளின் கிடையாது, அவங்கவுங்க இஷ்டப்பட்டதை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு குறிக்கோள் கிடையாது, குடும்ப தலைவருக்கு ஒரு குறிக்கோள் கிடையாது, குடும்ப தலைவிக்கு ஒரு குறிக்கோள் கிடையாது. இவர் என்ன செய்யறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த அம்மா எங்க போறாங்கன்னு இவருக்கு தெரியாது, பசங்க படிக்கிறாங்களா படிக்கலையான்னு பெற்றவங்களுக்கு தெரியாது, என்ன மார்க் வாங்குறாங்கன்னு பெற்றவங்களுக்கு தெரியாது, அவன் பாஸ் மார்க் வாங்குறானா ஃபெயில் மார்க் வாங்குறானா, அவன் வந்து என்ன படிக்கணும்னு எதிர்காலத்தில் விரும்புறான், எதுவுமே தாப்புனா இருக்கு தாயாருக்கு தெரியாது, அந்த மாதிரி குடும்பங்களும் இருக்கு. வீட்டு கதவு காத்தாம கூட அந்த அம்மா அடுத்த வீட்டுல போய் அரை மணி நேரம் ஆறு ஆஃப் வருவாங்க. அந்த அரை மணி நேரத்துல இங்க இந்த வீட்டுல வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல யாரும் காணாமனு ரெண்டு பேரும் வந்துட்டு போனாங்கன்றது தெரியாதுன்ற அளவுக்கு பக்கத்து வீட்டுல சுவாரஸ்யம் அட்டடிக்கிற லேடிஸ் இருக்காங்க. பையன் ரெண்டு மூணு நாள் சினிமா கிளாஸுக்கே போல கட்ட அடிச்சுட்டு அவன் சினிமா தேட்டர்ல உட்காந்து தெரிஞ்சுக்க தாக்குனார் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அஞ்சு டிஃபரெண்ட் ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா 15 வருஷமா அவங்க வந்து எந்த ப்ராக்ரஸும் இல்லாம இருக்கிற நிலைமையை விட மோசமாக்கி இறங்கி போயிருப்பாங்க. இது பக்கத்து பக்கத்து வீடா இருந்தா அந்த தெருளக்கம் பேசிக்குவாங்க, பாருங்க இவங்க குடும்பம் ஒரு டிசிப்ளினா இருக்கு, கிளாக்கா வாக்க ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாரு இவரு, அவங்க அப்பா அவ்வளவு பெரிய பணக்காரு, அவர் நிறைய வச்சுட்டு போனாரு இந்த ஆளுக்கு, இவர் எல்லாத்தையும் ஓய்ச்சிட்டு இவரும் ஆளா போயிட்டாரு, இன்னைக்கு சாப்பாடு வழியில் அவங்க உட்காந்துருக்காரு. என்ன காரணம், ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒரு வரையறை கிடையாது, ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, இஷ்டத்துக்கு இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கிட்டான்னு சொன்னோம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்தோம்னா கூட அந்த குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஒரு சில டிசிப்ளின் எல்லாம் இருக்கு. ஆம்பளைன்னா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில மேல மேல முன்னுக்கு வரணும். குடும்ப தலைவினா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டா சமைச்சு போடணும், பையன் படிக்கிறானா பொண்ணு படிக்கிறாளா, வெளியில போனா யாரோட மூவ் பண்றாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, நல்ல பசங்களா கெட்ட பசங்களா, தப்பான வழியில கொண்டு போறாங்க ஏன்னா ஆசை காமிச்சு கொண்டு போறானா, இன்டர்நெட்ல அவங்க என்ன பாக்குறாங்க, தப்பான விஷயங்களை பாக்குறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கூடிய தயாரா இருக்கணும். பிள்ளைங்கன்னா படிக்கிற காலத்துல அவங்க கவனம் படிப்புல தான் இருக்கணும். படிப்பு ரெண்டாம் பட்சம்லாக்கிட்டு அவங்க விளையாட்டு சினிமான்னு அவங்க டைவெர்ட் ஆகாம இருக்கணும். அந்த 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க படுக்க போற வரைக்கும் படிப்பு தான் அவங்க ஞாபகத்தில் இருக்கணும். அந்த மாதிரி அந்த டிசிப்ளின் அந்த வேல்யூஸ் உள்ள தாயா தாக்குனா பிள்ளைங்க இருக்கும்போது அந்த குடும்பம் கண்டிப்பா முன்னேறிஞ்சிருக்கு. அந்த குடும்பத்துக்கு அந்த டிசிப்ளின் அந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்க வாழ்க்கையில கொண்டு வருது. இதுவரை ஆர்கனைசேஷன் எம்என்சி பிசினஸ் லெவல்ல சொன்னேன், அடுத்ததாக அந்த ஸ்கூல் அந்த டிராபிக் சிக்னல்ஸ் அந்த குடும்ப வாழ்க்கைன்ற இடத்துல தான் நான் ஆர்கனைசேஷனுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆர்கனைசேஷன் அப்பா இதோட மட்டும் நிறுத்திக்கல, வெளியில ஒர்க்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிற மாதிரி பர்சனாலிட்டியில ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. That is the inner side of organization and அதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். வெளி ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்ஃபெக்ஷனும் உள் ஆர்கனைசேஷன் ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்து இரண்டும் ப்ராப்பரா இணையும் போதுதான் அகாம்பிளிஷ்மெண்ட்ன்றது காரிய பூர்த்திங்கிறது உச்ச கட்டத்துக்கு போகுது. 10% மேக்சிமம் அகாம்பிளிஷ்மெண்ட் வரணும்னா வெளி ஆர்கனைசேஷனும் உள் ஆர்கனைசேஷனும் ப்ராப்பரா லிங்க் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றார். காரிய பூர்த்தி பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கின்றதால காரிய பூர்த்திக்கு அப்பா அடிப்படையில மூன்று விதிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்காரு. அதை நம்ம விதிமுறைன்னு சொல்லலாம், அதை நாம நிபந்தனைகள்னு சொல்லலாம். நிபந்தனை எடுத்துக்கிட்டா அந்த மூன்று நிபந்தனைகளை நான் இப்ப சொல்ல விரும்புறேன். முதல் நிபந்தனை என்னன்னா, சாதிக்க விரும்புகின்ற எவரும் இதை சாதிக்கிறோம் இதை சாதிக்கணும்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த முடிவுன்றது எல்லா விவரங்களும் தெரிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்க வேண்டும். The decision should be informed decision என்று வலியுறுத்துகிறார். எடுக்கப்படுகின்ற முடிவு விவரம் தெரிந்து எடுக்கப்படுகின்ற முடிவாக இருக்க வேண்டும். அதான் ஒரு ஆணித்தரமாக வலியுறுத்துறார். ரெண்டாவது, ஒரு காரியத்தை முடிக்கணும்னு முடிவெடுக்கிறவங்க அந்த காரியத்தை செய்யும்பொழுது அதுல இருக்க வேண்டிய ஈடுபாடும் உற்சாகமும் கடைசி வரம் முழுமையா இருக்க வேண்டும். ஃபுல் என்தூசியாசம் அண்ட் இன்வால்மெண்ட் இருக்கணும்னு சொல்றார். மூணாவது அவர் விதிக்கிற நிபந்தனை என்னன்னா, ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்யும்பொழுது அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய செயலாற்றும் திறன் இருக்கணும்னு சொல்ற. மூணு நிபந்தனைகள், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் எடுக்கின்ற முடிவு விவரம் தெரிந்து எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ஈடுபாடும் உற்சாகமும் கடைசி வரை அந்த வேலையில் இருக்க வேண்டும். வேலையை வெற்றிகரமாக முடித்து கொடுக்கக்கூடிய செயலாற்றும் திறன் அந்த நபரிடம் இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகள் அவசியம், இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அப்பா சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு வேலையை செய்யணும்னு நாம் முடிவெடுக்கும் பொழுது அது எல்லா விவரங்களையும் சேகரித்துக் கொண்டு அந்த அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவாக இருந்தால் அந்த வேலையில் இருக்க வேண்டிய ஈடுபாடும் உற்சாகமும் கடைசி வரையிலும் நமக்கு அந்த வேலையில் இருந்தால் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய செயலாற்றும் திறன் அந்த நபரிடம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலை வெற்றிகரமாகவே முடியும், அது சந்தேகமே இல்லை என்று சொல்கிறார். ஒரு வேலையை வெற்றிகரமாக முடிச்ச யார்கிட்ட உட்காந்து நம்ம பேசினாலும் இந்த வேலையை நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க, எப்படி செஞ்சீங்க, என்ன ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட நாம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினா இந்த விஷயம் எல்லாம் அதுல இருக்கும். இந்த துறையில இந்த வேலையை செய்யணும்னு அவர் முடிவு எடுத்தார்னு பாத்தீங்கன்னா அந்த முடிவுக்கு அவர் எப்படி வந்தாருன்னு விசாரிச்சு அந்த பின்னணியில அவர் அது சம்பந்தப்பட்ட எல்லா விவரத்தையும் சேகரம் பண்ணிதான் அந்த முடிவுக்கு வந்திருப்பார். ஆரம்பத்தில் அந்த வேலையில என்ன உற்சாகத்தை காமிச்சு அந்த வேலையை தூங்கினாரோ அதே உற்சாகம் கடைசி வரையிலும் அவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். வேலையை தான் புரிஞ்சினது மட்டும் பத்தாம அந்த வேலையை செய்து முடிக்கிற செயலாற்றும் திறனும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் தனக்கு இருக்கின்றத நிரூபிச்சிருப்பார். அதே வெற்றிகரமாக சாதித்த யாருகிட்ட பேசினாலும் இந்த மூணு விஷயங்களும் அதுல கண்டிப்பா இருக்கும்ன்றத நாம அவங்க சொல்ற பதிலையும் நாம் கண்டுபிடிச்சிருந்தோம். ஒரு வேலை எடுத்து செஞ்ச ஆனா அது கூடி வரல, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றத அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இப்ப அப்பா கிட்ட யாரும் அந்த மாதிரி சொன்னா இந்த மூணு நிபந்தனைகள் ஏதோ ஒரு இடம் அவங்களுக்கு பொக்கையாயிருச்சுங்க, அது என்ன பொக்கன்றத நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் எங்க பொக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி அந்த மூணு நிபந்தனைகள் எங்கன்னா எதனா ஒரு இடத்துல குறை வைக்காம அந்த வேலை கெட்டு போச்சு அது கூடி வரலன்ற அந்த பேச்சும் இருக்காது. ஒண்ணு, அவர் செஞ்ச வேலையில அவர் எடுத்த முடிவு அது விவரம் தெரிஞ்ச முடிவா இருக்காது, இல்ல அந்த வேலையில இருக்க வேண்டிய முழு உற்சாகம் அவருக்கு கடைசி வரையும் இருந்துக்கா, ஏதோ ஆரம்பத்தில் ஒரு உற்சாகமா வேலையை ஆரம்பிச்சிருப்பார், நடுவில் அந்த பிரச்சனைகள் வந்து உடனே ஈடுபாடெல்லாம் குறைஞ்சி போய் அப்படியே விட்டுட்டு இருக்காரு. மூணாவது, அவருக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் தான் இருந்திருக்கும், அதை பிராக்டிக்கலா அந்த வேலையை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய அந்த செயலாற்றல் திறன்ன்றது அவருக்கு ஒவ்வொரு கட்டத்திலயும் அவர் மிஸ்ஸிங்கா இருந்திருக்கும். நீங்க கேட்கலாம், விவரம் தெரிஞ்ச முடிவு விவரம் தெரிஞ்ச முடிவுன்றீங்களா, அது என்னங்க விவரம் தெரிஞ்ச முடிவு அப்படின்னு. ஏன்னா நாமளும் டெய்லியாவது அடிக்கடியே வந்து பெரிய பெரிய விஷயங்கள்ல நாம வந்து ஒரு முடிவுக்கு வரத்தான் செய்கிறோம். நாம எடுக்கிற முடிவு விவரமான முடிவா, இன்ஃபார்ம்டு டிசிஷனா, இல்ல அரைகுறைய டீட்டெயில்ஸ் வச்சுட்டு எடுத்த முடிவான்றது அது நமக்கு தான் தெரியும். விவரமான முடிவு என்றால் என்ன என்று கேட்டால், நாம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா நாம என்ன செய்ய போறோம், என்ன துறையில ஈடுபட போறோம், என்ன மாதிரி வேலை செய்ய போறோம்ன்றது நமக்கு முதல்ல அது சரியா புரியணும். ரெண்டாவது, எந்த துறையில வேலை செய்ய விரும்புகிறோமோ அந்த துறைக்கு உண்டான போதுமான பயிற்சி, ட்ரெயினிங், அந்த பேக்ரவுண்ட் எஜுகேஷன் நமக்கு வேணும். மூணாவது, இந்த துறையில செயல்பட போறோமே இந்த துறையில என்னென்ன சிரமங்கள் இருக்கும், என்னென்ன தடைகள் வரும், என்னென்ன எதிர்ப்பு வரும், அந்த எதிர்ப்பெல்லாம் சமாளித்து வெற்றிகரமா ரிசல்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எபிலிட்டி, செயலாற்றும் திறன் நமக்கு இருக்கா என்பதை நாம துல்லியமா அசஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு வேகத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்படியெல்லாம் தடை வரும், இப்படியெல்லாம் சிரமம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த வேலையில இறங்கியிருக்க மாட்டேன்னு பின்னாடி வருத்தப்படுறது பிரயோஜனம் இல்லை. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு என்னென்ன மாதிரி சிரமங்கள் வரும், என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் வரும், என்னென்ன மாதிரி டிபிகல்டிஸ் வரும், இதெல்லாம் பேஸ் பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருக்கா, பணபலம் இருக்கா, பழைய ஆள் பலம் இருக்கா, ஆர்கனைசேஷன் சப்போர்ட் இருக்கா, இதெல்லாம் நாம முன்கூட்டியே விசுவலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். என்ன வேலையில இறங்க போறோம்னு தெளிவா தெரியும். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அந்த அந்த அத்தனை காலகட்டத்துக்கும் நமக்கு குறைவராம ஈடுபாடும் உற்சாகமும் அந்த வேலையை நம்மளால காட்ட முடியுமான்றது நமக்கு தெரியும். என்னென்ன மாதிரி சிரமங்கள் வரும், என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் வரும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதிடமோ ஒரு தைரியமோ ஒரு கெப்பாசிட்டியோ ஒரு பணபலமோ ஆள் பலமோ இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும்னா, அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது அது நிச்சயமா வந்து அப்பா சொல்ற அந்த மூணு விதிகளையும் கட்டுப்பட்டு வர ஒரு முடிவு. அதனால அந்த முடிவு கண்டிப்பா ஒரு சாதனையில தான் போய் முடியும். இது ஒரு கான்டெஸ்ட்ல வச்சு பேசினாதான் இன்னும் கிளியர் அப்படின்ற ஒரு கான்டெஸ்டுக்குள்ள நான் வரேன். ஒருத்தர் பிசினஸ்ல ஈடுபட்டு நிறைய சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. பிசினஸ் மட்டையா சொன்னா அது ஒரு பெரிய ஜெனரல் டாபிக், 1000 பிசினஸ் இருக்கு. அதே பிசினஸ் சம்பாதிக்க போகிறேன் ஒரு முடிவு ஒரு நபர் முடிவெடுக்கிறார் என்றால், என்ன என்ன துறை பிசினஸ்ல அவர் ஈடுபட போகிறார் என்பது அவர் முதல்ல அந்த முடிவை அவர் சரியாக எடுக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் ஒரு பொருளை விற்க போறாரு, அது ஏதோ ஒரு சர்வீஸ் வழங்க போறாரு. பிசினஸ் தான் ஒன்னு, இவர் யூஆர் செல்லிங் சம் ப்ராடக்ட் ஆர் யுவர் ஆஃபரிங் சம் சர்வீஸ். இவர் விற்க விரும்புற பொருளுக்கோ இவர் வழங்க விரும்புகிற சர்வீஸுக்கோ மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா இல்லையா, டிமாண்ட் இருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இவரால் அவர் அசஸ் பண்ண தெரியும். மூணாவது, ஒரு பிசினஸ் சொன்னா அப்படியே போய் ஆரம்பிக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு முதலீடு தேவை, அதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவை, அதுக்கு ஒரு ஆள் ஒரு ஊழியர் சப்போர்ட் தேவை, அந்த பிசினஸ்க்கு தேவையான அந்த பண முதலீடு, அந்த டெக்னாலஜி, அந்த ஊழியர் சப்போர்ட், இதெல்லாம் அவரால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா, அவருடைய இந்த இடத்துல அவருடைய அவருக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன என்பதை அவர் அசஸ் பண்ணிக்கணும். இப்ப பிசினஸ்ல சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்க ஒழிய என்ன பிசினஸ் செஞ்சு சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவுக்கு வர முடியலீங்க, அந்த இடத்துல குழப்பமா தான் இருக்கு. எல்லா பிசினஸ் லைனும் அட்ராக்டிவா தான் இருக்கு, குறிப்பா இந்த லைன்ல தான் இறங்கணும்னு என்னால முடிவு பண்ண முடியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கே இருக்கேன்னு சொன்னா, யோசிச்சு யோசனை பண்ணிக்கே எடுக்க வேண்டியதுதான். குறிப்பிட்ட என்ன துறையில் இறங்க போகிறோம் என்ற முடிவுக்கு அவர் வரப்ப முடியும் இல்லையாண்டா, பிசினஸ் லைனில் முதலிட ஆரம்பிக்க விரும்புற அந்த பிசினஸ் 25 லட்சம் ரூபாய் முதலீடு தேவைப்படுதுன்னா, இவருடைய சேமிப்பு, இவருக்கு மத்தவங்க இருக்கக்கூடிய லோனு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ 10 லட்சம் அது பொருட்படுத்தாம இவர் பிசினஸ் ஆரம்பிச்சாருன்னா இந்த பிசினஸ் நடத்தவே முடியாது. ஏன்னா தேவைப்படுற 25 லட்சம் இவருக்கு 10 லட்சம் இது வந்து எல்லாம் சில பிசினஸ்ல மார்க் ரா மெட்டீரியல் தான் பேசிக்கா இருக்கும், அந்த ரா மெட்டீரியல் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் ரா மெட்டீரியல் சுலபமா கிடைச்சி பின்னாடி இந்த ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்ல டிலே வருதுன்னா, அது தெரியாம ரா மெட்டீரியல் எப்போன்னா ஏராளமா எவ்வளவு வேகத்தில் வேணா கிடைக்கும், கேட்டா உடனே ரா மெட்டீரியல் சப்ளை கிடைக்கணும்னு நினைச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு கடைசியில 3 மாசம் கழிச்சு ரா மெட்டீரியல் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரா மெட்டீரியல் கிடைக்கலன்னு சொன்னா, இதனாலேயே பிரச்சனை வரும். இவருக்கு இவரால் கஸ்டமருக்கு எதிர்பார்க்கறாலும் சப்ளை பண்ண முடியாது, டிமாண்டுக்கு சப்ளைக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த டெக்னிக்கல் பிரச்சனையே நம்பிக்கிட்டு இருக்கணும், இதுக்கு என்னத்தான் இதுக்கு என்னத்தான் அவருக்கு இருக்க வேண்டிய முழு கண்ட்ரோல் அவருக்கு இருக்காது. அதே இத்தனை குறைபாடுகள் இருக்கும் பொழுது ஒருவர் ஒரு பிசினஸ் மேனா நான் வர விரும்புறேன் சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தால் மட்டும் அவர் செயல்பட்டாருன்னா தெரிஞ்ச முடியவே கிடையாது. அந்த மாதிரி ஆரம்பிக்க பிசினஸ்ல சிரமம் வளர்த்தான் செய்யும், அது நெடுநாள் லாபகரமா அதை இயக்கவே முடியாது. பல பேர் அரசியல் அரசியல்வாதியா எம்எல்ஏ எம்பி அப்படின்னு வர்றதுக்கு பெருமைப்பட்டுக்கிட்டு அந்த ஆட்சியால அரசியல இறங்கிடுறாங்க. ஆனா ஒரு தேர்தல் பேஸ் பண்ணா அது எவ்வளவு செலவாகும், ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளவு ஆள்பலம் தேவைப்படும், எவ்வளவு ஆர்கனைசேஷன் சப்போர்ட் தேவைப்படும், இது எங்க ஐடியாவே இல்லாம நானும் இறங்கிடுறேன். ஆனா தேர்தலுக்கு இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும்னு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டுருப்பாங்க. அந்த பட்ஜெட்டை தாண்டி செலவு போக முடியும், ஐயோ இவ்வளவு செலவு அவங்க தெரிஞ்சா அரசியல் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஒரு மீட்டிங்னா அரசியல்னா பிரச்சாரம் செய்யணும், ஒரு மீட்டிங் போகணும்னா அதுக்கு ஆள் பணம் தேவைப்படும், அந்த தேவைப்பட்ட ஆள் பணம் இல்லாம ஒரு மீட்டிங் சரியா ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா இங்க 10,000 பேர் எதிர்பார்க்கிற மீட்டிங்கு 200 பேர் வரும்பொழுது அதுல ஒரு ஏமாற்றம் வருது. எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க. அது தேர்தல் வந்தது ஏராளமா எனக்கு செலவு வச்சிருக்கு, நான் வீட்டெல்லாம் அடமானம் வச்சு கொண்டாட்டி நகையில அடமானம் வச்சு செலவு பண்ற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பல செலவு பண்ணி எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் கிட்ட 50,000 ஓட்டு எதிர்பார்த்த எடுத்து எனக்கு 7,500 ஓட்டுதான் விழுந்துச்சு. அரசியல் என்னை ஏமாத்திடுச்சு, தெரிஞ்சிருந்தா அந்த அரசியல் பக்கமே போயிருக்க மாட்டேன், அரசியல்வாதிகளா என் பழத்து கெட்டுது அப்படின்னு. அரசியல் இவர்களை ஏமாத்தல, இவங்களையும் ஏமாத்திட்டாங்க, அதுதான் உண்மை. அரசியல் என்றது ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு, ஒரு சிரமமான ஒரு ஃபீல்டு. அதுல வந்து சாதிக்கணும்னு சொன்னா ஆள் வந்து அசகாய சூரனா இருக்கணும். தேர்தல்னா அது வந்து 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும். அது கூட தெரியாம ஏதோ கையில 2-3 லட்சத்தை வச்சு தேர்தலில் குதிக்கிறேன்னு சொன்னா ஏமாறவர் இவர் தானபடி அரசியல் இவர் ஏமாத்துறதுன்னு சொல்றது தப்பு. அப்பாவுடைய 2வது இருக்கு, எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் கடைசி வரையிலும் அதுல இருக்கு, அதுல நாம குட்டி ஈடுபாடு அவசியம் காமிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் ரிசல்ட் வரும். அவருடைய கண்ணோட்டத்தின் படி பார்த்தா யாரு அவங்க வேலையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி செய்யறாங்களோ அந்த வேலையில கண்டிப்பா அவர்களுக்கு அது காரிய தான் இருக்கும். யார் ஒருவர் ஈடுபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலை அது வெற்றிகரமா நடக்காது, அதுல பெருசா சாதிக்க முடியாது, ஏதோ மினிமம் ரிசல்ட் தான் வரும். வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்கலேருந்து வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிறு விவசாயியாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஆசிரியரோ டாக்டரோ வழக்கறிஞரோ ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு ஆடிட்டரோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஆக்டரோ யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய தொழில நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தாங்க செய்கிறேன். காலையில் எழுந்த உடனே எப்படா நம்ம ஆபீஸுக்கு போவோம், நம்ம வேலையை பார்ப்போம், வேலையை துவக்குவோம்னு நான் இருக்கேன். நான்லாம் வாட்சிலாம் பார்த்துன்னா வேலையெல்லாம் செய்யறதில்லை. 5 மணி ஆச்சா எப்படா வீட்டுக்கு போவோம்ன்ற நினைச்சு எனக்கு வர்றதில்லை, எனக்கு நேரம் போறதே தெரியல, நான் மட்டும் என் வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். அன்னைக்கு எடுத்துக்கிட்ட வேலையை அன்னைக்கு முடிக்கிற வரைக்கும் என்னால் வேலையை ஒரு ஆபீஸ் விட்டு வெளில போக முடியாது. எனக்கு வேலைன்றது எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஒர்க், இட்ஸ் என்ஜாய்மெண்ட். அப்படிதான் என் வேலையில என்ன மறந்து நான் வேலை செய்யறேன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. உங்க வீட்டுல இருந்து அவங்களுக்கு போன வரும், 7:00 ஆச்சு, இன்னும் ஆபீஸ்ல என்ன பண்றீங்க, இங்க வாங்க, பிள்ளைங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லுது, வீடு உனக்கு நடத்திருக்கான்னு சில பேருக்கு வீட்டுல இருந்து போனே வரும். சரி, இன்னைக்கு எடுத்துக்கிட்ட வேலை முடியல, ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத, பசங்களை நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்ற அளவுக்கு அவர் சொல்ற மாதிரி சில குடும்பங்களும் இருக்கு. எப்படா 5:30 ஆகும், வீட்டுக்கு போவோம்னு இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெருசா இனி சாதிக்க மாட்டாங்க வாழ்க்கையில. சாதிச்சதுன்னா என்ன, வீட்டுக்கு கரெக்டா வந்து சேர்ந்தாரு, அந்த ஒண்ணுதான் அவங்களுடைய சாதனையா இருக்கு. ஆனா வேலையில தன்னை மறந்து ஈடுபட்டு தன்னுடைய ஈடுபாடை முழுசா வழங்கி வேலையை செய்யறவங்க அவங்க எல்லாருமே அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து மேலுக்கு மேல 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 சாதிச்சு போவாங்களே ஒழி கீழே இறங்கி போக மாட்டாங்க அப்பா சொல்றாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அகாம்பிளிஷ்மெண்ட் இஸ் என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இஸ் அகாம்பிளிஷ்மெண்ட். இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தா இது இருக்கும். எப்படி பூ இருக்கிற இடத்துல வாசனை இருக்கோ, வாசனை இருக்கிற இடத்துல பூ இருக்கோ, அதே மாதிரிதான் ஈடுபாடு இருக்கிற இடத்துல அகாம்பிளிஷ்மெண்ட் இருக்கும், அகாம்பிளிஷ்மெண்ட் இருக்கிற இடத்துல ஈடுபாடு இருக்கு. ஆகவே இந்த அகாம்பிளிஷ்மெண்ட்டையும் என்ஜாய்மெண்ட்டையும் ஒரு காம்ப்ளிமெண்ட் இரட்டைகள், காம்ப்ளிமெண்ட் டுவாலிட்டிஸ் என்று நாம ஒரு பேரே வச்சு சொல்லலாம். இந்த அகாம்பிளிஷ்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்ன்றது இந்த இதுல வந்து எங்க மிஸ்டேக் வருதுன்னா, செய்யற வேலையிலே ஒரு ஈடுபாடு இல்லாம செய்யறவனுக்கு தான் இந்த ப்ராப்ளமே வருது. செய்யற வேலையில முழு ஈடுபாடு இருக்கிறவனுக்கு அவன் வெற்றியில தான் போய் அவங்க வந்து அதை முடிக்கிறாங்க. ஒழிய வேலை வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வரலீங்க, அது கெட்டு போச்சு, அது என்னமோ தெரியல, தெரியாதனம இந்த வேலையில இறங்கிட்டேன்னு சொல்ற அவங்கள பார்த்தா அவங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஈடுபாடு, அந்த உற்சாகன்றது அநேகமா அதுல இருக்காது. பல பேர் வந்து சம்பளத்துக்கு வேலை செஞ்சா ஏதோ லிமிட்டா தாங்க வருமானம் வருது, சுய தொழில நிறைய வருமானம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். இறங்குறாங்க சுய தொழில் இறங்கினா ஒரு பக்கம் அதிகமா வருமானம் வர்றது உண்மைன்னாலும், சம்பளத்துக்கு வேலை செய்யறதை விட சுய தொழில சிரமங்கள் அதிகம், இடர்பாடுகள் அதிகம், தடைகள் அதிகம். எந்த ஒரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் சிக்கலே இல்லாம இடர்பாடு இல்லாம ஸ்மூத்தா போறது கிடையாது. ஸ்டார்டிங் ட்ரபிள்னே உண்டு, எல்லா பிசினஸ்லயும் உண்டு. ஆரம்பத்துல எதுவுமே வந்து ஸ்டெடியா இருக்காது, மார்க்கெட்ல சப்போர்ட் இருக்காது, நாமளே தான் நம்ம ப்ராடக்ட் இவங்க ஃபுல்ஃபில்லே பண்ண முடியல, இவங்க வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம சுய தொழில சம்பாதிக்கல, சுய தொழிலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு பேசினா இது இவங்க தான் தப்பாக சுய தொழில புரிஞ்சுட்டு இருக்காங்க. சுய தொழில ஒன்றும் தப்பு கிடையாது. வாழ்க்கையில பெருசா சாதிச்ச எந்த ஒரு பெரிய பெரிய மனிதனை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய சுயசரிதை, அவங்களுடைய பயோகிராபி நாம படிச்சு பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல ஓபனா பேசியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கை வந்து நான் சுலபமா எதையும் சாதிக்கல, ரொம்ப சிரமப்பட்டுதான், எத்தனையோ தடைகளை இடர்பாடுகளை மீறித்தான் என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். எந்த இடத்துலயும் என்னுடைய உற்சாகமும் மனோ இடத்தையும் நான் இழந்திருந்தேன்னா, என்னுடைய லைஃப் மிஷன் எனக்கு தவறி இருக்கும். அதனால என்னுடைய முழு வெற்றிக்கு காரணமே என்னுடைய தைரியத்தையும் என்னுடைய உற்சாகத்தையும் இழக்காம கடைசி வரையிலையும் எப்படியாவது இந்த வேலையை வெற்றிகரமா முடிக்கணும் அப்படின்னு அந்த லட்சிய மனப்பான்மையோட அதே ஆர்வத்தோட நான் கடைசி வரை இருந்தேன். நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சேன், அறகுறை உற்சாகன்றது என் அகராதியில கிடையாது அப்படின்னு எல்லா பெரிய மனிதர்களும் வாழ்க்கையில அவங்க சாதிச்சதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. மூன்றாவதா அப்பா வைத்த நிபந்தனை என்னன்னா, வேலையை வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய செயலாற்றும் திறன் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு வேணும்னு வலியுறுத்திருக்கார். ஆங்கிலத்தில் செயலாற்றும் திறனை எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி என்கிறார்கள், தமிழில் நான் வந்து செயலாற்றும் திறன் சொல்றேன். செயலாற்றும் திறன் என்னன்னு நீங்க கேட்கலாம். நம்ம நாலெட்ஜிய வந்து நாம வந்து தியரிட்டிக்கல் நாலெட்ஜின்னு சொன்னா நாம அது தியரிட்டிக்கல் நாலெட்ஜ் தான் சொல்லணும். நாலெட்ஜுக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு வேலையில அதை வெளிப்படுத்தி அந்த வேலையை வெற்றிகரமா செய்து முடிக்கும் போது இந்த தியரிட்டிக்கல் நாலெட்ஜ் மட்டும் அதுல ஈடுபடல, நமக்கு அந்த பிராக்டிக்கல் ஆர்கனைசிங் எபிலிட்டின்னு ஒண்ணு வருது. அதாவது வேலையை அழகா நேர்த்தியா எஃபிஷியா செய்து முடிச்சதுன்றது அது ஒரு தனி கெப்பாசிட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் அந்த பிராக்டிக்கல் ஆர்கனைசிங் எபிலிட்டி இல்லாம இருந்தா அந்த தியரிட்டிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எதுவும் சிறப்பாக சாதிக்க முடியாது. காரிய பூர்த்திக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் எவ்வளவு அவசியமோ அதே அளவிற்கு பிராக்டிக்கல் ஆர்கனைசிங் எபிலிட்டி செயலாற்றும் திறன், நடைமுறை செயலாற்றும் திறனும் நமக்கு ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப சிறப்பா இருக்கும். மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து அந்த மெடிசன் நல்லா படிச்சிருப்பாங்க, சட்டக்கல்லூரியில சேர்ந்து ஒரு லா டிகிரி நல்லா எடுத்திருப்பாங்க. மெடிசன் படிக்கிறது, சட்டம் படிக்கிறதோ, இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறதோ, அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதோ, இதுல வந்து பல ஆண்களும் பெண்களும் சிறப்பா தியரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் அக்வயர் பண்ணிக்கிட்டு பெரிய டிகிரியோட வெளில வராங்க. ஆனா இப்படி திருடிகள் நாளைக்கு ஏராளமா கெயின் பண்ணிக்கிட்டு வெளில வர எல்லாராலையும் நிறைய சம்பாதிக்கிற டாக்டராகவோ, லாயராகவோ, ஆடிட்டராகவோ, பிசினஸ் மேனாகவோ தலையெடுக்க முடியதில்லை. ஏதோ ஒரு சில பேரால் தான் முடியுது, மற்றவங்க எல்லாம் இது தவறி போயிடுறாங்க. அவங்க ஏன் தவறுறாங்கன்னா, திருடிகள் நாளைக்கு தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராக்டிக்கல் ஆர்கனைசிங் எபிலிட்டின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குறை வந்துடுது. ஒரு டாக்டர் நிறைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் பிகம் எ வெரி அக்காம்ப்ளிஷ்டு டாக்டர். நிறைய சம்பாதிக்கணும்னா ஒரு கிளினிக் ஒன்று செட்டப் பண்ண தெரியணும். ஸோ கிளினிக்னு ஒன்று செட்டப் பண்ணணும்னா அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அவரால் முடியணும். ஒரு கிளினிக்னு வந்தால் ஒரு நர்ஸு, லேப் அசிஸ்டண்ட்டு, கம்பவுண்டர், அது இதுன்னு நாலஞ்சு பேர் சேர்த்து வச்சு அவங்களுக்குலாம் மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும். ஒரு ரெண்டர் ஃபெசிலிட்டியில் கிளினிக்கை செட்டப் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிக்கு மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும். அதை வந்து டைமில் கொடுக்கணும். அது டிலே பண்ணால் வந்து அந்த பிரிமிசிஸ் ஓனர் வந்து தகராறு பண்ணுவார். ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் விங்க அந்த கிளினிக்கில் செட்டப் பண்ணால் அந்த ஃபார்மசியூட்டிக்கல் விங்கில் இது வந்து எல்லா மாத்திரையும் ப்ராப்பராக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணும். கஸ்டமர் வந்து இவர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி போறதால் பேஷண்ட் வந்து அந்த மருந்து வேணும், இந்த மருந்து வேணும், மருந்து வேணும் கேட்டால் இது ஸ்டாக் இல்லை, அது ஸ்டாக் இல்லை, நாளைக்கு வா, நாளைக்கு வாங்கன்னு சொல்லாத மாதிரி என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாலும் உடனே அவங்க வந்து அந்த அதே ஃபார்மசியூட்டிக்கல் விங்கில் அவருக்கு இணையிலேயே அந்த மருந்து கிடைக்கிற மாதிரி ஸ்டாக்கு ரெடி பண்ணி வைக்கணும். இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில மெஷினரிலாம் வாங்கி போட்டு ஒரு லேபை செட்டப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி வேணும். நாலு பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இவர் சொல்றது அவங்க செய்யற மாதிரி செய்யணும்னா ஒரு பீப்புள் மேலே அவருக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். வீட்டு கிளினிக்கோட வாடகையை கரெக்டாக கொடுத்து தெரியணும். அது லைசன்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ரெப்போர்ட் இருக்கணும். ஃபார்மசி வச்சிருந்தா ஃபார்மசியை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைசிங் எபிலிட்டி ஒன்று தேவை. வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சுட்டு ஒரு வெற்றிகரமாக ஒரு கிளினிக்கை செட்டப் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த ஆர்கனைசிங் எபிலிட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிளினிக்னு ஒன்று சொந்தமாக செட்டப் பண்ணி அது சரியாக வருமானம் இல்லைன்னு ஒன்று, ஏன்னா பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க பேசாமல் ஒரு எம்ப்ளாயி டாக்டராக போய் சேர்ந்துக்கிறாங்க, இல்லை ஸ்பெஷலிஸ்டாக போய் சேர்ந்துக்கிறாங்க. அந்த ஆர்கனைசேஷனல் ஆஸ்பெக்ட்லாம் அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறது, இவங்க வேலை வந்து வெறும் பேஷண்ட்டை பார்த்து சீட் எழுதி கொடுக்குறதுன்ற இடத்துல தன்னுடைய கெப்பாசிட்டி அவங்க தன்னுடைய ஒர்க்கை அவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் எம்ஜிஆர் இருக்கலாம், ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி இந்த ஆர்கனைசிங் எபிலிட்டி இல்லாமல் இருந்தாருன்னா அவர் கிளினிக்னு செட்டப் பண்ணார்னா அந்த கிளினிக் வளராது, அந்த கஸ்டமர் அந்த பேஷண்ட் வரமாட்டாங்க. ஒரு டாக்டர் நல்ல டாக்டர்னு பேர் எடுக்கணும்னா வர்ற பேஷண்ட்டுடைய கான்பிடன்ஸை முதல்ல அவர் செக்யூர் பண்ணணும். இந்த டாக்டரால நம்ம நோயை குணப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை அந்த பேஷண்ட்டுக்கு முதல் 10 நிமிஷத்துல வரணும். இவரு ஒரு கியூரை டெலிவர் பண்றாருன்னா தான் ஃபுல்லா கியூர் ஆகிட்டு தான் அந்த பேஷண்ட் ஃபீல் பண்ண, ஏதோ அறகுறையாக தான் கியூர் பண்ணியிருக்காரு, இன்னும் பாதி கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கு, அதுக்கு வேற டாக்டர்கிட்ட போகணுன்ற மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு மனசுல பட்டுருதுன்னா அவர் சும்மா இருக்கும் போது அவர் 4 பேருக்கு சொல்லுவார், 2 மாசமா அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், எனக்கு 10,000 ரூபாய் செலவாச்சு, ரிசல்ட்னு பார்த்தா இல்லை பாதி ரிசல்ட் தான் இருக்குது, இன்னும் இருமிக்கிட்டு தான் இருக்கு, இருமல் நிக்கல, மூச்சு வாங்குறது, மாடி ஏற முடியல, சிரமமா இருக்கு, இவர்கிட்ட நீங்க போவாதீங்கன்னு பக்கம் பார்த்து 4 பேருக்கு சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு 10 பேஷண்ட் வந்து இந்த டாக்டர் சரியில்லை, இவருக்கு கியூர் பண்ண தெரியலன்னு இவரை பத்தி கெட்ட பேரை பரப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து உட்காந்து இருந்தாலும் 10 பேர் கூட வரமாட்டோம். அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய டாக்டரா நல்ல சம்பாதித்து பார்க்க முடியாது. அந்த பிராக்டிக்கல் ஆர்கனைசிங் எபிலிட்டியும் வேணும். சட்டக்கல்லூரியில எப்படி வாதாடுறது, எந்த கேஸ் எந்த செக்ஷன்ல எந்த செக்ஷன் லா செக்ஷன் அப்ளை ஆகுது எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சு வச்சுன்னு வரலாம். ஆனா நடைமுறையில கோர்ட்ல ஒரு பெரிய லாயர்னு பேர் வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. முதல்ல கோர்ட்ல கேஸ்ன்னு எடுத்தா ஒரு நல்ல பேச்சாற்றல் வேண்டும். எந்த நேரத்துல எந்த பாயிண்ட சொன்னா ஜட்ஜ் இம்ப்ரெஸ் ஆவாரு, எதிர்பார்த்தி லாயர் வந்து திணறி போவாரு அப்படின்ற இடம் அந்த வழக்கறிஞருக்கு தெரியணும். அதனால கரெக்டா அந்த நேரத்துல அந்த பாயிண்ட் அவரால் சொல்ல முடியணும். இவர் பேசுறதை கண்டு ஜட்ஜி இம்ப்ரெஸ் ஆகிறாலும் பேச்சாற்றல் வேணும். ரெண்டாவது எதிர்பார்த்தி லாயர் கேட்கிற இவருடைய ஆர்குமெண்டாலும் எதிர்பார்த்தி லாயர் வந்து திணற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் டெவலப் பண்ணணும். எதிர்பார்த்தி லாயருடைய ஆர்குமெண்ட் முடியடிக்கிற மாதிரி இவர் வந்து கன்வின்சிங்கா பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும் கையில. எந்த பாயிண்ட் எந்த நேரத்தில் சொல்றதுன்னு தெரியல, எதிர் லாயர் வாய் அடிச்சு போற மாதிரி பேச தெரியல, தகுந்த விட்னஸ் தகுந்த எவிடன்ஸ் இவர் கையில இல்லை, இவர் ஏதோ அரைகுறை எவிடன்ஸ் அரைகுறை விட்னஸ் எல்லாம் வச்சு இன்னும் பேசுறாரு. எதிர்காட்சி லாயர் வந்து இவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா இவரால ஒரு பெரிய லாயரா தலையெடுக்க முடியாது. ஆக தகுந்த எவிடன்ஸ் கையில வச்சிருக்கணும், தகுந்த டாக்குமெண்ட்ஸ் கையில வச்சிருக்கணும். எல்லாமே கோர்ட்டுனா ஏன்னா ரெக்கார்டு தான் பேசுங்க ஒழியே நாம நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு சொல்றதெல்லாம் இங்கேயும் எடுபடாது. ரெக்கார்ட்ல என்ன இருக்கு அதை மட்டும் காமிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அரை மணி நேரமா டெவலப் பண்ணிருந்த ஆளுங்கன்ட்டு அவன் ஒரு நிமிஷத்துல அவன் கேன்சல் பண்ணிடுவான். ரெக்கார்டே இல்லாம இருந்தால் என்னென்ன பேசுறாரு இதுக்கெல்லாம் எதுவுமே ப்ரூஃப் கிடையாதுன்னு சொல்லுவோம். எவிடன்ஸ் ப்ரூஃப் ரெக்கார்டு இதெல்லாம் கையில இருக்கணும். இது போக அழகா ஜட்ஜி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பாயிண்ட் எடுத்து பேசுறது. இவர் கூப்பிடுற விட்னஸ் இவருக்கு டிப்போஸ் பண்றதுக்கு வரணும். நான் அழகான ஒரு விட்னஸ் தகுந்த ஒரு விட்னஸ் வச்சிருக்கேன், அவன் கூப்பிட்டா கோர்ட்டுக்காக வரமாட்டேங்கிறான், நான் என்ன பண்றதுன்னு சொன்னா அவன் காலில் கொண்டாது அவனை ஆக்சன் வர்றதுக்கு இவருக்கு அந்த கெப்பாசிட்டி வருதுங்கிறான். நடைமுறையில் இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறது மட்டும் இல்லை, அழகா பேச தெரிஞ்சு எதிர்லாயிர திணற அடிச்சு தகுந்த எவிடன்ஸ் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேச தெரிஞ்ச லாயர் தான் கோர்ட்ல சம்பாதிக்கிறேன். பேச்சாற்றலோ இந்த எவிடன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுக்க முடியாத லாயர் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த பேச்சாற்றல் இல்லாம சரியான நேரத்துல சரியா அப்ரோச் பண்ணி பேச தெரியாத லாயர், எதிர்லாயிர திணற அடிக்க தெரியாத லாயர்லாம் என்ன சொல்றாங்க. நான் என்னென்னமோ கத்துன்னு வந்து இந்த நடைமுறையில எதுவுமே எனக்கு படிக்கல. இந்த மாதிரி இந்த லாயரா வர்றது எனக்கு சரி வரல, பேசாம நான் ஜட்ஜா மாறிக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா ஜட்ஜிக்கு பேச்சாற்றல் அவசியமும் கிடையாது, அவங்க வந்து அவங்க எந்த எவிடன்ஸ் ரெக்கார்டு எதையும் கொண்டு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. மற்ற ரெண்டு லாயர் பேசுறத கவனிச்சு இவர் அழகா தீர்ப்பு ஒன்று எழுத தெரிஞ்சா போதும். ஜட்ஜிக்கு பேச்சாற்றல்ன்றது அவசியமே கிடையாது. பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரு எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை, வந்த பாயிண்ட்ஸை வச்சு ஒரு அழகா ஒரு தீர்ப்பு எழுதி தெரிஞ்சா ஜட்ஜி போஸ்ட்ல யார் ஒன்னா சைன் பண்ணலாம். அதனால பேச தெரியாத எஃபெக்டிவா ஆர்குமெண்ட் பண்ண தெரியாத லாயர்லாம் என்ன பண்றாங்க, பேசாம ஜட்ஜா மாறிக்கிறாங்க. அம்மாதிரியே ஒரு எம்பிஏ கோர்ஸ்ல சேர்ந்து டாப் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளாஸ் பண்ணிட்டு ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டா ஒரு ஆணவ பெண்ணா வெளில வரலாம். எம்பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணன்றதால அவங்க வந்து பிசினஸ்ல பெரிய டேலண்டட் பிசினஸ் லீடரா வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பிசினஸ்ல எத்தனையோ நெளிவு துணிவுகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ்னா அவர்கிட்ட பிசினஸ் மேனா அவர்கிட்ட 10 பேர் இருப்பாங்க. 10 பேரையும் அவர் வந்து ப்ராப்பரா வேலை வாங்க தெரியணும். வேலை வாங்க தெரியணும்னா அவங்க அந்த 10 பேரும் இவருடைய கண்ட்ரோல்ல இருந்தாதான் இவர் சொன்னபடி அவங்க வேலையை செய்வாங்க, அப்பதான் பிசினஸ் நடக்கும். மனுஷால தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்து வேலை வாங்க தெரியுது மட்டும் கிடையாது, மாதிரி ப்ரொடக்ஷன் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாக்கு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேங்க் இந்த எல்லா செக்ஷனையும் கோஆர்டினேட் பண்ண தெரியணும். கோஆர்டினேஷன் ஆன் டைம் பண்ண தெரியணும். ப்ரொடக்ஷன்ல கேட்கிற ரா மெட்டீரியல்ஸ் ஸ்டாக்ல வந்து ஆன் டைம் டெலிவரி பண்ண மாதிரி ஸ்டாக் செக்ஷன் இருக்கணும். சேர்த்துல நாங்க இத்தனை பீஸ் கேட்கறோம், ப்ரொடக்ஷன்ல 2 வாரமா டிலே பண்றாங்க, கஸ்டமர் டிமாண்ட் எங்களால் சமாளிக்க முடியல, கேட்ட உடனே ப்ரொடக்ஷன்ல டெலிவரி பண்ணலன்னா நாங்க எப்படி வெளியில போய் சேல்ஸ் பண்றது, எங்களால ஆர்டர் பிடிச்சாலே ஆர்டர் பிடிச்சுன்னு வந்தா எங்களுக்கு பயமா இருக்கு, ஏன்னா எங்களால டெலிவரி பண்ண முடியல, எங்களை ஆர்டர் பிடிக்கிறதுக்கு வெளியில அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. கஸ்டமர் டிமாண்ட் பண்ற குவாலிட்டி நம்ம ப்ராடக்ட்ல இருக்கலாம், குவாலிட்டி இறங்கி போச்சுன்னா வந்து நாங்க கேட்கற விலையை கொடுக்க மாட்டோம். எந்த நேரத்தில் விலைவாசி ரா மெட்டீரியல்ஸ் எப்படி ஏறும் இறங்கும் சொல்ல முடியாது. விலைவாசி ரா மெட்டீரியல்ஸ் ஏறினாலும் எல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவா நாம வந்து கம்பெனி நடத்த தெரியணும். விலைவாசி நாலு மடங்கு ஏறி போச்சு, அதனால என் ப்ராடக்ட் நாலு மடங்கு விலை ஏத்துறேன்னு சொன்னா அதெல்லாம் கஸ்டமர்ஸு ஒத்துக்கிட்டு அதே வேலை நம்ம நாலு மடங்கு ஏத்தின விலையை அவன் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அதனால காஸ்ட் கண்ட்ரோல் நமக்கு கம்பெனில எந்த நேரமும் இருக்கணும், ஆளுங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், ரா மெட்டீரியல் நாம தேவை நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வர வைக்க தெரியணும். இந்த மாதிரி அந்த எல்லா செக்ஷன்ஸையும் ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணி மார்க்கெட்டுக்கும் கம்பெனிக்கும் ஒரு நல்ல அலைன்மெண்ட்ல ரெண்டுத்தையும் வச்சுக்க முடியும்னால்தான் பிசினஸ் வெற்றிகரமா நடத்த முடியும். அந்த மாதிரி வெற்றிகரமா கோஆர்டினேட் பண்ண தெரியாதவங்க எவ்வளவு திருட்டுகள் நாலேஜ் இருந்தாலும் அவங்க பிசினஸ்ல சொந்தமா செயல்பட்டு இதையும் சாதிக்க முடியாது. பேசாம அவங்க பெரிய கார்பரேஷன்ல ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் லெவல்ல போய் சேர்ந்துக்க வேண்டியதான். அவங்க எம்பிஏ டிகிரிக்கு அவங்க ஒரு சம்பளத்தை கொடுப்பாங்களே ஒழிய முக்கியமான ஓன் என்டர்பிரைஸ் இந்த மாதிரி இடத்துலாம் அவங்களால சைன் பண்ணவே முடியாது. தியரிட்டிகல் நாலேஜ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிராக்டிக்கல் ஆர்கனைசேஷன் வேணும். அது இருந்தா நாம வாழ்க்கையில எதை வேணா சாதிக்கலாம். இப்போ வந்து நான் பர்சனாலிட்டி ஆர்கனைசேஷனும் ரொம்ப அவசியம்னு அப்பா வலியுறுத்திருக்கான்னு சொல்றேன். அதாவது காரியப்பூர்த்தின்னா வெளி ஆர்கனைசேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னான்னு சொல்லி தான் இத்தனை இவ்வளவு நேரமா நான் வந்து உள்ள ஆர்கனைசேஷன் உண்டான மூணு நிபந்தனைகள் நான் பேசிட்டு வந்தேன். அடுத்தபடியா அப்பா என்ன சொல்றாரு, பர்சனாலிட்டிக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனும் ரொம்ப அவசியம்னு சொல்றாரு. பர்சனாலிட்டி ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா அவரு பர்சனாலிட்டிய நாலு விதமா பிரிக்கிறார். பர்சனாலிட்டியும் சரி வெளி வாழ்க்கையும் சரி ரெண்டும் மீட் பண்ற இடங்கள் நாலு இடங்கள் மீட் பண்ணுது. அந்த நாலு இடங்களையும் அவர் நாலு கட்டமா பிரிச்சிருக்கார். முதல் கட்டம் என்னன்னா உள் பர்சனாலிட்டியும் பாசிட்டிவா இருக்கும், வெளி சூழலும் பாசிட்டிவா இருக்கும். இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவ் போது பிளஸ் பிளஸ் முதல் கட்டத்துக்கு அவர் பேர் வச்சிருக்கார். இது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறதால இந்த முதல் கட்டத்தில் இருக்கின்ற நபர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் எவ்வளவு பெரிய வேலையை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் என்ன காலகட்டத்தில் செய்து முடிக்க வருகிறார்களோ அந்த காலகட்டத்தில் உள்ள என்ன பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னாலும் அந்த பர்ஃபெக்ஷனோட அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்றாரு. உள் பர்சனாலிட்டி பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், வெளி பர்சனாலிட்டி பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா வேலைக்கு உண்டான அந்த குண விசேஷங்கள் அவரிடம் நிறையவே இருக்கும். அதாவது கடினமா உழைக்கக்கூடியவரா இருப்பாரு, அந்த வேலைக்கு உண்டான அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கும், அதாவது கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும். வேலையை வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய வேலைக்கு உதவக்கூடிய அந்த பிசினஸ் வேல்யூஸ் அவர்கிட்ட இருக்கும். அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி, இந்த நேர்த்தியான செயல்பாடு, ஹார்மனி, பங்க்சுவாலிட்டி, கிளன்லினஸ், ஆர்டர்லினஸ், செல்ஃப் கிவிங், கோஆர்டினேஷன், இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் அந்த பிசினஸ் வேல்யூஸ் எல்லாம் அவர் வந்து அப்ரிசியேட் பண்ணக்கூடியதா இந்த பிசினஸ் வேல்யூஸ்லாம் தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். ஆக வேலையில் ஆர்வம் இருக்கும், கடின உழைப்புக்கு தயாராக இருப்பார், குவாலிட்டி ஆர்கனைசேஷன் அந்த பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸிக்யூஷன், அப்டேட் அக்கௌண்ட்ஸ், பங்க்சுவாலிட்டி, இந்த மாதிரி பிசினஸ் வேல்யூஸ்லாம் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். அதனால பர்சனாலிட்டி ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். வெளி சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும்னா நமக்கு வேண்டியது மூணு, தேவையான முதலீடு வேணும், தேவையான டெக்னாலஜி வேணும், தேவையான மார்க்கெட் சப்போர்ட் வேணும். இதெல்லாம் அவருக்கு ரெடிமேடாக காத்துக்கிட்டு இருக்கும். இப்போ உள் பண்ணாட்டியும் நல்லா இருக்கு, வெளி சூழ்நிலையும் அக்காப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சக்ஸஸ்ல குவார்ட்டர் கட்டங்கள் இருக்கிறவரால் எந்த வேலையை எடுத்தாலும் அது வெற்றிகரமா அது ரொம்ப சிறப்பாகவே முடியும். இப்போ என்ன சொல்றாரு, ஒரு சொசைட்டில ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பேர்ல ஒரு 10 பேர் தான் இந்த கட்டத்திலேயே இருப்பாங்களாம். பாசிட்டிவ் பிளஸ் பிளஸ் பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவா இருக்கிறது வாழ்க்கையில நூறுல ஒரு பத்து பேருக்கு தான் அந்த மாதிரி அமையும். ரெண்டாவது கட்டம் என்ன சொல்றாருன்னா, உள் பர்சனாலிட்டி பாசிட்டிவா இருக்கும், ஆனா வெளி சூழ்நிலை காரிய பூர்த்திக்கு ஆதரவா சப்போர்ட்டா இருக்காது. இந்த ரெண்டாவது கட்டத்தில் அவர் என்ன சொன்னாரு, பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ், அதாவது பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே முதல் கட்டத்தில் இருக்கிற மாதிரி இவருடைய பர்சனாலிட்டி பாசிட்டிவா இருக்கும், வேலையில் ஆர்வமா இருப்பாரு, கடின உழைப்புக்கு தயாரா இருப்பாரு, எல்லா வேல்யூஸையும் விருது இருக்கும், நேர்த்தியான செயல்பாடு எல்லாம் இருக்கும். ஆனா என்ன குறையா இருக்கும்னா, வெளி சூழ்நிலை இவருக்கு கோஆபரேட்டிவா இருக்காது, இவருக்கு விரும்புற முதலீடு கிடைக்காது, இவருக்கு விரும்புற டெக்னாலஜி கிடைக்காது, இவருக்கு அந்த ஆள் சப்போர்ட் மார்க்கெட் சப்போர்ட் அந்த இடம்லாம் அவருக்கு பொக்கையா இருக்கும். இப்படிப்பட்ட இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறவருக்கு வாழ்க்கையை எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னா, அவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சாருன்னா ஆரம்பத்துல அவருக்கு வந்து எல்லாமே சிரமமா தான் இருக்கும், தடைகள் வரும், சிரமங்கள் வரும், அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அடிப்படையில பர்சனாலிட்டி பாசிட்டிவா இருக்கிறதால இந்த ஆரம்ப அவர் வேலையில முழு உற்சாகத்தை கடைசி வர காட்டக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதால இந்த ஆரம்ப இடர்பாடுகள் தடைகள் எல்லாம் அவர் வெற்றிகரமா சமாளிச்சு இறுதியில அவர் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது அவர் சக்சஸ் என்ற இடத்துலதான் இருப்பார். அதாவது உள் பர்சனாலிட்டி சிறப்பா இருந்து வெளி வாழ்க்கைன்றது சப்போர்ட்டிவா இல்லைன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல வேலையில சிரமம் வரும், ஆனா இறுதியில அவங்க வெற்றிகரமாக எல்லா இடர்பாடுகளையும் முறியடித்து ஃபைனலா அந்த ரிசல்ட் போது சக்சஸ் இடத்துல தான் இருப்பாங்க. இது இரண்டாவது கட்டம், இது வந்து பிளஸ் மைனஸ் என்ற ஒரு கட்டம். சமூகத்துல பாதி பேரு இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள வந்து வெற்றி சிறப்பா இருக்கும், ஆனா வெளியில தான் இந்த மாதிரி தேவையான முதலீடு கிடைக்கல, தேவையான டெக்னாலஜி கிடைக்கல, தேவையான ஆள் சப்போர்ட் கிடைக்கல, பெருசா சம்பாதிக்க விரும்புறேன் ஆனாலும் வெளிவாக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறதால ஏதோ கஷ்டப்பட்டுதான் கட்டு தடுமாட்டிதான் வாழ்க்கையில நான் எப்படி சாதிச்சேன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. மூணாவது கட்டம் எப்படின்னா, உள்ள நெகட்டிவா இருக்கும், ஆனா வெளி வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உள் பர்சனாலிட்டி நெகட்டிவ்னா என்ன, இவரு வந்து வேலையில நாட்டமே இருக்காது, சோம்பேறியா இருக்கும் மனுஷன், விடாமுயற்சி இருக்காது, துரோகமா எதனா சாதிச்சா சாதிக்கிறேன், சிரமன்னு வந்தா விட்டுடுவான் இடத்துல இருப்பாரு, கெப்பாசிட்டி எதுவும் இருக்காது, பிசினஸ் வேல்யூஸ் எதுலயும் நம்பிக்கை இருக்காது, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், கிளீனா இருக்கணும், கரெக்டா அக்கௌண்ட் எழுதணும், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஊழியர்களுக்கு மேல குட்வில் இருக்கணும், இது எதுவுமே இருக்காது. அடுத்த ஒரு கண்ணோட்டத்தை குஞ்சிக்கக்கூடிய அந்த அப்ரிசியேட்டிங் அதர்மேன் பாயிண்ட் ஆஃப் அந்த இடமும் இருக்காது. அந்த வேல்யூஸ் இடத்துல எல்லாமே பொக்கையா இருக்கும், ஆனா வெளி வார்த்தை சூழ்நிலை அவருக்கு வந்து எல்லா சிறப்பா இருக்கும், அதாவது வேண்டிய பணம் இருக்கும், வேண்டிய டெக்னாலஜி இருக்கும், வேண்டிய ஆள் பணம் இருக்கும். இப்ப எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து புள்ள வந்து எந்த சிறப்பும் இல்லாம இருப்போம், ஆனா தாப்னா பெரிய பணக்காரரா பாரு, அவர் வந்து பையனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்குதுன்னா அது வந்து 50 லட்சம் ஆனாலும் 1 கோடி ஆனாலும் செலவு பண்ணி வச்சுக்கூடிய பைனான்சியல் கெப்பாசிட்டி உள்ள தாப்பினார் இருப்பாரு. நல்லா பையன் என்னவா சும்மா வீணா போது போய் ஊர் சுத்தின்னு இருக்கானே, இவனை வந்து வாடகையில ஒரு இடமா செட்டில் பண்ணுவோம்னு சொல்லி அவரே அவனை கூப்பிட்டு உனக்கு நான் வந்து ஒரு கம்பெனி வச்சு தரேன், நான் வந்து எல்லா செலவையும் பாத்துக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் இடம் ஒர்க் ஷாப்பு இது ஷெட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தரேன், உனக்கு மேனேஜர்ல இருந்து அக்கௌண்டன்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்லேருந்து நானே செலக்ட் பண்ணி போட்டு தரேன், உனக்கு நானே ஒரு இந்த துறையில எனக்கு பிசினஸ் பண்ண அதையும் ரெடிமேடா எல்லாத்தையும் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் டாப் நாள் பண்ணி கொடுப்பாரு. இப்படி வெளியிலேருந்து இப்ப பணம் சரி, முதலீடும் சரி, டெக்னாலஜியும் சரி, மார்க்கெட்டு சப்போர்ட்டும் சரி, அதெல்லாம் ஒழுங்கா இருக்கும், ஆனா ஆள் சரியில்லாம இருக்கும். அதனால இது ஆரம்பத்துல இவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு இந்த மாதிரி முதலீடு நல்ல முதலீடு, டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜி, ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருந்ததால அந்த ஸ்ட்ரென்த்ல இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல சிறப்பாக ஓடும். ஆனா ஆள் சரியில்லைன்றது எத்தனை நாள் அப்பா பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், தனக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தால்தான் 1 மாசம் அதை சாதிக்க முடியாது. அதனால இவரு கம்பெனிக்கு சரியா போறதில்லை, வாரத்துல 6 நாள் போகிறதுல 2 நாள் போவாரு, மீதி 4 நாள் மேனேஜர் பார்த்துட்டு சொல்லுவாரு, அக்கௌண்ட்ல என்ன எழுதுறாங்க, லாபம் வருதா நஷ்டம் வருதா இதுவும் பாக்குறது இல்ல, ப்ராடக்ட்ல குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்றது இல்ல, கஸ்டமர்ஸ் வாங்குறாங்களா குறை சொல்றாங்களா இதையும் கவனிக்கிறது, இப்படி பலவிதமான குறைபாடுகளை இருந்துட்டு இருக்கிறதால நாலாவட்டத்துல ஆரம்பத்துல வந்து வீக்க சக்சஸ் ரிவர்ஸ் ஆகி ஃபெயிலியர் நஷ்டம் அப்படின்னு வந்து உள் பர்சனாலிட்டி பிரதிபலிக்கணும். இது வந்து விஷயமே சின்ன ஆகி வந்து பிசினஸ் சப்போர்ட் பண்ண வேண்டி வரும். இந்த கட்டத்துல இருக்கிறது அப்பா என்ன சொல்றாரு, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், மைனஸ் அண்ட் பிளஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல எல்லாம் நல்லபடியா லாபகரமா போயிட்டு இருக்கோம், வேண்டிய வருமானம் கிடைக்கும், ஆனா பர்சனாலிட்டி தெரியலன்றதால ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் தொடர்புடியாகி நஷ்டம் ஏமாற்றம் தோல்வியும் வரும். நாலாவது இந்த கட்டத்துல இந்த மாதிரி சொசைட்டில ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் பீப்புள் இப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது ஆளே தெரியலாம இருப்பான், ஆனா வாழ்க்கை வசதி எல்லாம் கரெக்டா தாப்பனா தாயார் பணக்காரங்களா இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க பிக்சர்ல இருந்து விலகின பிறகு இவங்களுக்கு எல்லாமே தலைகீழா போயிடும். இது வந்து டோட்டலி மைனஸ், நெகட்டிவ் நெகட்டிவ், மைனஸ் மைனஸ் அப்பா சொல்றாரு. இது வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு கட்டம். இந்த கட்டத்துல இருக்கிறவங்களால வேலையை ஆரம்பிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் மூணாவது கட்டத்துல இருக்கிறவங்களாவது வேலையை கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளா கொஞ்ச நாள் நல்லபடியா நடத்திட்டு கடைசியில வந்து நஷ்டத்துல மூழ்குவாங்க. ஆனா இந்த மாதிரி இதுவும் தெரியல அதுவும் தெரியல கட்டத்துல இருக்கிறவங்களால வேலையை ஒழுங்கா ஆரம்பிக்க முடியாது, முதலடியே எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து பணமும் கிடையாது, டெக்னாலஜியும் கிடையாது, வேலையில இன்ட்ரெஸ்டும் கிடையாது. தொழில ஒரு ஒரு 10% மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளேயும் சிறப்பு இருக்காது, வெளியும் சிறப்பு இருக்காது. அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில உதிரிகள் சொல்றாங்க, உதிரிகள் மாதிரி காலத்துல யாரையும் நம்ம ஓட்டிங் போயிட்டு இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டி ஆர்கனைசேஷன் பிளஸ் வெளிவாழ்க்கை ஆர்கனைசேஷன் அப்பா வந்து நாலு கட்டங்களா பிரிச்சிருக்காரு. இது அவரு அவருடைய புத்தகங்கள்ல நிறைய இடங்கள் அவர் எழுதி இருக்காரு. கேரி ஜேக்கப்ஸ் அவர்களும் இந்த இந்த நாலு குவார்டர்ஸ், நாலு கட்டங்களை நாலு குவார்டர்ஸ்னு போட்டு அவர் கிராஃப் எல்லாம் போட்டு அவர் வந்து அவருடைய அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் புக்ஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. நாம டிவோட்டிஸ், நாம எந்த கட்டத்தில் இருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சு ஆகணும். இது வரைக்கும் தெரியலன்னா இனிமேலாவது தெரிஞ்சுக்கலாம். அப்பா சொன்ன போது ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளா இருந்தோம்னா உள் பர்சனாலிட்டியும் பாசிட்டிவா இருக்கு, வெளி வாழ்க்கையும் பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னா நமக்கு கேட்கவே வேண்டியதில்லை. நம்ம தொடரெல்லாம் பொண்ணாயின் தான் இருக்கும். நமக்கு வாழ்க்கையுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஆனா எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாமே இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது இடத்துல எத்தனை பேர் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா உள் பர்சனாலிட்டி சரியா இருக்குங்க, ஆனா எனக்கு வெளியிலதான் எனக்கு எனக்கு வேண்டிய அந்த பணபலம் இல்ல, எனக்கு ஆள் பணம் இல்ல, இந்த மார்க்கெட் சப்போர்ட் இல்ல, டெக்னாலஜி சப்போர்ட் இல்ல, பெருசா சாதிக்க விரும்புறேன். அப்பா சொல்ற அந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் அல்லது 10 லட்சம் வருமானம் அல்ல ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் அந்த அந்த வருமானத்தை பார்த்துருன்றது உறுதியா இருக்காங்க. பட் எனக்கு வாழ்க்கை சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலை திருப்தியா இல்லைன்ற இடத்தையே நீங்க விட்டுடுங்க. அப்பா எதிர்பார்க்கிற அந்த உழைப்புல இருக்கிற ஆர்வம், உழைப்புல இருக்க உழைக்கக்கூடிய அந்த வில்லிங்னஸ், அந்த வேலையில இருக்க வேண்டிய உற்சாகம், அந்த அகாம்பிளிஷிங் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி, செயலாற்றும் நடைமுறை செயலாற்றும் திறன், அப்பா எதிர்பார்க்கிற அந்த பிசினஸ்ல இருக்க வேண்டிய வேல்யூஸ், அதாவது அந்த அந்த கிளீன்னஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன், அந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ், அந்த அப் டு டேட் அக்கௌண்ட்ஸ், பர்ஃபெக்ஷன் இன் அக்கௌண்ட்ஸ், இந்த டீடைல்ஸ் வேலையுடைய டீடைல்ஸ் கூட நேர்த்தியா செய்யக்கூடிய அந்த பர்ஃபெக்ஷன் ஃபார் கிளீன்னஸ் ஃபார் டீடைல்ஸ், கெப்பாசிட்டி ஃபார் கோஆர்டினேஷன், கெப்பாசிட்டி ஃபார் அடுத்தவங்களோட அரவணைச்சு இடமா பதமா வேலையை கொண்டு போறது, நாலு பேரோட சுமூகமா பழகி நாலு பேரையும் நம்மளோட வேலையில உற்சாகமா கொண்டு வரக்கூடிய அந்த டேலண்ட் ஃபார் ஹார்மனி, அப்புறம் அப்ரிசியேட்டிங் அதர் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, குட்வில், இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில வெளியில எதுவுமே தெரியலன்னாலும் இப்படி பர்சனாலிட்டி நீங்க அன்னைக்கு திருப்தியா மதுரை அப்பாவுக்கு திருப்தியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து வெளி வாழ்க்கை விவரங்களையும் மறந்துடலாம். நீங்க எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு வெளி வாழ்க்கையில என்ன சப்போர்ட் வேணுமோ, பணமாவோ, டெக்னாலஜியாவோ, மார்க்கெட் சப்போர்ட்டாவோ, ஊழியர் சப்போர்ட்டாவோ, அதெல்லாம் மதர் கொடுத்துருவாங்க. நீங்க உள்ள மதரோட ஒரு நல்ல அலைன்மெண்ட்ல, அப்பாவோட நல்ல அலைன்மெண்ட்ல இருந்தா அது போதும். மத்தெல்லாம் பாத்துக்க வேண்டியது மதருடைய வேலை. அவங்க வந்து ஆள் சரியா இருந்தா சூழ்நிலையில சரியாக்கி கொடுத்தது மதருடைய வேலை. அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேலைய உங்களுக்கு தெரிஞ்ச வழியே பிடிக்கும், மதருக்கு பிடித்தமான முறையில அப்பாவுக்கு பிடித்தமான முறையில அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட்டை மதர் கண்டிப்பா கொடுப்பாங்க, உரிய நேரத்துல கொடுப்பாங்க, உரிய இடத்துல கொடுப்பாங்க. நீங்க என்ன சார் வருமானத்துல என்ன பார்க்க விரும்புறீங்களோ அந்த வருமானத்தை நீங்க வந்து தைரியமா வெற்றிகரமா நீங்க அந்த வருமானத்தை பார்க்கலாம். அதனால நம்மளுடைய வேலைன்றது மதருக்கு பொருத்தமா இருக்கோமா, அப்பா சொல்றபடி எல்லாம் நாம வந்து நம்ம வேலையை செய்யறோமா, அந்த அதை பாக்கிறது தான் நம்முடைய வேலை. வெற்றியும் சாதனையும் காரிய பூர்த்தியும் டெலிவர் பண்றது மதருடைய வேலை. ஆக அன்பர்களாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் அன்னைக்கு பொருத்தமாகவும் அப்பாவுக்கு பொருத்தமாகவும் உங்களுடைய மனநிலையை வைத்துக் கொண்டு அவர் விரும்புகின்ற அதிர்ஷ்டத்தை நீங்க வாழ்க்கையில அவர் விரும்புகிற அந்த காலகட்டத்துல அந்த வேகத்துல நீங்களும் பார்க்கணும், அந்த காட்சியை பார்த்து நானும் சந்தோஷப்படணும்னு சொல்லி இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். அன்பர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேள்விகள் கேட்பதற்கு அவகாசமும் பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா, சந்தேகம் இருந்ததுன்னா, இல்லனாக்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு தாட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சனாக்க இப்ப சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்டன் வந்திருக்கு பிரியா அப்படிங்கறவங்கள்டேந்து. இப்ப நீங்க உங்களுடைய க்வெஸ்டன் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா.
தேங்க்யூ, இந்த வாய்ப்புக்கு நன்றி. திரு அசோகன் அவர்களுடைய ஒரு ஸ்பீச் பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட் அப்படின்னு ஜனனி மேம் சொன்னாங்க, அதை நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட க்வெஸ்டனை வந்து முன்வைக்கிறேன். அப்பாவின் எழுத்துக்கள் வந்து உலக நிகழ்வுகளை தழுவி இருக்கின்றன அப்படிங்கறதே ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கறத வந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன். தட் இஸ் அப்பாஸ் வேல்யூஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் வேர்ல்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். இதுல வந்து நான் ரெண்டு உதாரணங்கள் மூலமா அதை சொல்ல விரும்புறேன். ஒன்னு வந்து தேர் வாஸ் அ ஃபைனல் பிரசன்டேஷன் பார்ட்டி இந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஆஃப் இந்தியா. அப்ப வந்து த க்வெஸ்சன் போஸ்ட் டு த இந்தியன் கேப்டன் டோனி வந்து, வாட் இஸ் யுவர் ஒபீனியன் ரிகார்டிங் ஃபேசிங் த பர்டிகுலர் டீம் இன் அகமதாபாத். இது வந்து ஜெனரலா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு கேள்வியா தோணினாலும் அவருடைய பதில வந்து அப்பாவுடைய எழுத்துக்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இட் டஸ் நாட் மேட்டர் வித் ஹூம் அண்ட் வேர் வி பிளே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் அவர் டீம்ஸ் ஆட்டிடியூட் விச் டிசைட்ஸ் அவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னாரு. நாங்க வந்து யார் கூட விளையாடுறோம், எங்க விளையாடுறோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த ப்ராசஸ் என்ன, எங்களோட ஆட்டிடியூட் வந்து எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்றது அப்படிங்கறது வந்து அப்பாவோட எழுத்துக்கள் வந்து உலகத்தை தழுவி இருக்கு. தட் இஸ் அப்பா டிசைட்ஸ் தி வேர்ல்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கூட எடுத்துக்கலாம் நம்ம டிஓடிஸோட இதுக்கு. தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்லைனோட சிஇஓ வந்து தேர் வாஸ் அ க்வெஸ்சன் டு ஹிம். அவர்கிட்ட கேட்டது வந்து, ஹவு டு யூ அக்கம்ப்ளிஷ் திஸ் கான்ட்ராக்ட் அமிட்ஸ் அப்கமிங் கிரைசிஸ் இன் த கல்ஃப். இவ்வளவு ஒரு கஷ்டத்துல, இந்த கிழக்காசிய நாடுகள் இருக்கிற கஷ்டத்துல வந்து எப்படி இந்த இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது அவருக்கு சொன்ன பதில் வந்து, டு ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமிட்ஸ் கிரைசிஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இன் பிசினஸ் அப்படின்னாரு. இது வந்து டைரக்டா நம்ம வந்து அப்பாவினுடைய எழுத்துக்கள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த உலகத்தோட ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை தழுவி இருக்குங்கறத வந்து நான் என்னோட தாட்டை வந்து சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது வந்து என்னோட க்வெஸ்சன் வந்து என்னன்னா, அப்பா ரைட்ஸ், ஆல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பிகின் அண்ட் என் இன்வர்ட்லி, த அவுட்டர் இஸ் ஒன்லி அன் எக்ஸ்பிரஷன். சோ ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அசோகன் சார் டு எக்ஸ்பேண்ட் ஆன் த அபவ். இதை எப்படி எடுத்துக்கணும், நம்ம வெளி நிகழ்வுகள் யாவும் உள்ளுணர்ச்சியின் பிரதிபலிப்புகளே என்பது பொருள்படுமா அப்படிங்கறது என்னோட க்வெஸ்சன்.
நான் சொன்னபடி உங்களுடைய உள் பர்சனாலிட்டி வந்து மதர் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா நம்மளுடைய வெளி வாழ்க்கை பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற சூழ்நிலையை மதுரையை உண்டு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை தழுவிதான் இருக்கு உங்க கேள்வி. அப்பாவுக்கு நிறைய லெட்டர் வருது, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்க்கிற சம்பளத்துக்கு எவனையும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான், 3 வருஷமா 4 வருஷமா நான் போகாத கம்பெனி இல்ல, அட்டன் பண்ணாத இன்டர்வியூ இல்ல, எனக்கு வேலை கிடைக்கல, மதர் வேலை வாங்கி தரணும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்பா இதை ஏத்துக்கிறதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, வேலை செய்யணுன்ற முழு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காமையே இருக்காது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் வேலை செய்யணும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அளவுக்கு சம்பாதிக்கணும். ஒரு வீடு கட்டணும், ஒரு காரை வாங்கணும், ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் ஒன்னு அக்யூமுலேட் பண்ணணும்னு இந்த இடத்துல சீனா இருக்கிற யாருக்குமே சரியான வேலை கிடைக்காதுன்ற இடத்த நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை. அது வாழ்க்கைக்கு தெரியுது, அது மதருக்கு தெரியுது. வாழ்க்கைக்கும் மதருக்கும் வேலை செய்ய ஆளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியும் போது அவங்களால எப்படி அந்த வேலையை கொடுக்க முடியும்? அதனால வந்து ப்ராப்ளம் வந்து வெளியில இல்ல, ப்ராப்ளம் மசங்கிட்ட தான் இருக்கு. அந்த ஆணோ பெண்ணோ உள்ள வந்து வேலைக்கு இஷ்டம் இல்லைன்ற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அவங்க மாறினாங்கன்னா அவங்க என்ன வேலைய என்ன சம்பளத்தை கேட்கறாங்களோ அந்த வேலை அந்த சம்பளம் உடனே அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஆணி ஆணித்தரமா அவர் எழுதுற. அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு ஆமா எனக்கு 3 வருஷமா வேலை கிடைக்கலன்னா எனக்கு ஆக்சுவலி வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, நான் வந்து ஏதோ சுமாரா ஒரு வேலையை செஞ்சுட்டு நான் வந்து பெரிய வருமானத்தை எதிர்பார்த்துருக்கிறதாலதான் பெரிய வருமானத்துக்கான பெரிய வேலையை செய்யறதுக்கு அனுப்பினதால எனக்கு பெரிய லெவலில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த உண்மையை அந்த பர்சன் ஏத்துக்கிட்டு அந்த இன்னர் அலைன்மெண்ட் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன பெரிய வேலைய என்ன பெரிய சம்பளத்தை தேடுறாங்களோ அந்த வேலையும் வருமானம் அவங்களை தேடி வரும்ன்றது அப்பாவுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் ஒரு மாற்றமே இல்லைன்னு சொல்லிக்காரு. அதனால இப்போ வந்து எனக்கு வேலை இல்லைன்னு யாருனா வந்து என்கிட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்லி எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு வழி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே நான் எங்கள் அப்பாட்ட போய் நின்னாலே அவர் சொல்லாரு நான் இத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் மனுஷனுக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னால் வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு தான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். அது அவர்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லுவேன். இல்லைப்பா அவர் வந்து அவர் வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா தான் பேசுகிறாரு ஆனால் வேலை தான் கிடைக்கலன்னு சொல்கிறாரு. நீங்க சொன்னதெல்லாம் அவர் வந்து அந்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னா அவர் அப்படி தாண்டா சொல்லுவாரு. ஆனா நடைமுறையில அவர் வீட்டுல எப்படி போய் இருக்கிறாருன்னு பாரு. அவர் காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பாரு, நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்த்து உட்கார்ந்து இருப்பாரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாரா? அவர் வந்து வேலை வேணும்னு தான் இங்க வந்து பழையாதான் பேசுவாரு. ஆள் சரியில்லை அதனால அவருக்கு வேலை கிடைக்கல, இதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். அது அவருக்கு புரியுற மாதிரி இடமா பதமா அவருக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்லுவார். அதனால நம்மளுடைய இன்னர் பர்சனாலிட்டியில நமக்கு இருக்க வேண்டிய பர்ஃபெக்ஷன் இருந்தா வாழ்க்கை வந்து அது டெஃபினட்டா அதுக்கு பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நாம சரியா இருக்கிறோம் ஆனா வாழ்க்கை சரியில்லைன்றது. இப்ப நான் வெள்ளை சட்டை போட்டுருந்தா கண்ணாடியில வெள்ளை சட்டை தான் தெரியும். நான் அழுக்காவ சட்டை போட்டுருந்தேன் கண்ணாடியில வந்து படிச்சுன்னு தெரியணும்னா அது எப்படி தெரியும்? நான் எனக்கு உள்ள நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் என் கண்ணாடி பிரதிபலிப்பு இருக்கும். அதனால வாட் டிசைட் அகாம்பிளிஷ்மெண்ட் இஸ் இன்சைட் அப்படின்னு சொல்றது அதுல வந்து பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு அங்கே ஒன்றும் இடம் இல்லை. நான் இதுக்கு சொற்கொண்டே சொன்னேன், நாம வந்து ஒர்க் வேல்யூ வச்சு நமக்கு இருக்க வேண்டிய ஒர்க் வேல்யூஸ் இருந்தா நமக்கு வேலையில் ஆர்வம் இருந்தா வில்லிங்னஸ் இருந்தா வேண்டிய அகாம்பிளிஷிங் டேலண்ட்ஸ் இருந்தா வெளியில இருக்கிற இடர்பாடுகளெல்லாம் எடுத்து வேண்டிய வருமானம் வேண்டிய முதலீடு வேண்டிய டெக்னாலஜி வேண்டிய ஆள் சப்போர்ட் மார்க்கெட் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறது மதுருடைய வேலை. அது நம்ம வேலையே இல்லாத அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். எங்க அப்பாவுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே அவரே அப்படிதான் இருந்தார். அவருக்கு 24 மணி நேரமும் மதுருக்கு சர்வீஸ் பண்ணுன்ற கட்டுக்கடங்காத ஆர்வம் இருந்தது. அதனாலதான் அவர் விவசாய துறையில் ஈடுபட்டாரு, அதனாலதான் அவர் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. ஆனா ஆக்சுவலா அவருக்கு வந்து பெரிய அளவுல நிலம் வாங்கணும்னு போகும்போது அவருக்கு அவ்வளவு நிலம் வாங்கிறதுக்கு கையில பணம் இல்லை. அந்த இடத்துல வந்து ஏதோ சொல்பமா பணத்தை வச்சுட்டு அவர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்குற அளவில் தான் அவர் இருந்தாரு. ஆனா நடைமுறையில மதர் வந்து அவருக்கு 100 ஏக்கர் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவர் வந்து வேலையில் ஆர்வம் இருக்கும்போது அவரால் வாங்க முடியாத நிலத்தை இன்னொருத்தர் அவருக்கு வாங்கி கொடுத்தார். பிசினஸ்ல பிசினஸ் மூலம் நிறைய சம்பாதிச்சு மதருக்கு சர்வீஸ் பண்ணணும் வந்தார். பிசினஸ் ஆரம்பித்து கூட அவருக்கு போதிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட வழி இல்லாம தான் இருந்தாரு. ஆனா வந்து பேங்க்ல வந்து நீங்க எதை எடுத்தாலும் நல்லா நல்லா செய்வீங்க வெற்றிகரமா செய்வீங்க எங்களுக்கு உங்க நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு என்ன லோன் வேணுமா நீங்க கேளுங்க நாங்க கொடுக்குறோம் சொல்லி அவங்க பேங்க்ல இருந்து சப்போர்ட் அவருக்கு வந்தது. ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு வந்தாரு, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவாகும், அந்த அளவுக்கு எல்லாம் சொசைட்டில பணம் இருக்கான்ற ஒரு கேள்வி வந்தது. அவர் அதை பத்தி யோசிக்கல. லெண்டோமன் மெத்தட்ல எஜுகேஷன் குழந்தைகளையும் நான் கொடுத்து விரும்புறேன், அதுல நான் சிந்திதான் இருக்கிறேன். என்கிட்ட இவ்வளவு கோடி கோடி இப்ப கையில கோடி கணக்கா பணம் இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு சின்ன அளவுல ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். மேற்கொண்டு ஸ்கூல வளர்த்தி கொடுக்கறது மதுரையுடைய பொறுப்பு, சின்ன அளவுலதான் ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய சின்சிரிட்டியா மதர் அப்ரிசியேட் பண்ணாங்க. அந்த ஸ்கூல பெரிய பில்டிங்கா கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு கிரவுண்ட் வாங்கறதுக்கு மதர் அவருக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. இன்னைக்கு அது ஸ்கூலு பாண்டியில ஒரு பெரிய நல்ல ஸ்கூல் பேர் வாங்கியிருக்கு. இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்காதான்னு பெரிய எல்லாரும் வந்து போட்டி போட்டு சீட்டு கேட்கணும். நாம சரியா இருந்தா வெளி வாழ்க்கைய நமக்கு சாதகமா மாத்தி கொடுக்கறது நம்ம வேலையே கிடையாது, மதுரைய வேலை அது அவங்க அதான் செய்வோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும், நாம சரியா இருந்தா போதும். சரியா இருக்கிறோம்னு வெளியில ஒப்பு பேசுறதுன்னு கூட உண்மையிலே சரியா இருக்கணும். இதுதான் என்னுடைய பதில். இது உங்களுக்கு திருப்தியான்னு நீங்க சொன்னா போதும்.
ரொம்ப உங்க தெளிவான விளக்கங்களுக்கு நன்றினா. உங்களுக்கு டைம் பெர்மிட் பண்ணிட்டுனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு. கேன் ஐ கைண்ட்லி ask that one question?
சரி சரி.
நீங்க வந்து பிசினஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அதை எப்படி வெற்றி கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அருமையா பேசினீங்க. அதுல என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, தி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆஸ்பிரேஷன் ஆட்டிடியூட் ஆர் சின்சியரிட்டி ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் கிளையன்ஸ். அதாவது ஒரு பிசினஸ் மேனோட வெற்றியை கொண்டு வருது அவருக்கு கீழே வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் அவரோட கிளையன்ஸ் அண்ட் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்ததா, இல்லையா does the aspiration, commitment and guidance of the entrepreneur concern decides the perfect execution of work of his employees which brings accomplishment. அதாவது ஒரு entrepreneur வந்து அவருடைய victory that is accomplishment வந்து அவரோட உள்ளுணர்ச்சியாலையும் அந்த ஒரு aspiration and attitude அவருடைய values is bringing the accomplishment who are working under him or both should go together. அதுதான் என்னோட question. ரெண்டு பேருடைய ஒரு ஒரு ஈடுபாடும் இருக்கணுமா, இல்ல இவர் ஒருத்தராலேயே அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு எல்லா கிரைடீரியாவையும் சரி பண்ணி அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கொண்டு வர முடியுமா அங்கிறது என்னோட க்வெஸ்சன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
இந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் ஃபவுண்டர் சரியா இருந்தாருன்னா அவருக்கு கோஆபரேட் பண்ணக்கூடிய மாதிரி பீப்புளை ரெக்ரூட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கணும். பொடிச்சோரர்கள்லாம் எப்படி சாதிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க ஹியூமன் நேச்சர் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. வெறும் பணத்தையும் ஒர்க்கையும் மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிடையாது. யாரோட வேலை செஞ்சா நமக்கு ஆதாயம் இருக்கு, யாரை வச்சுக்கிட்டே சேர்த்தா நமக்கு தொந்தரவுன்ற இடத்துல அவங்க வந்து தேவத்தையும் பர்செப்ஷன். அதனால அந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்றது இல்லை. இவரை நம்பி வேலையை ஆரம்பிச்சா கடைசியில மனுஷன் பாதியில என்ன விட்டுட்டு போயிட்டான், பெரிய துவகம் பண்ணிட்டான் அந்த பேச்சு அவங்க கிட்ட வராது. ஆரம்பத்திலேயே வந்து அவங்களுக்கு ஏத்தவங்களா தான் செலக்ஷன் பண்ணிக்குவாங்க. அந்த அவங்க அவங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து அவங்க ஆளுங்களே சேர்த்துக்கிறாங்க. இடையில யாருன்னா வந்து தகராறு பண்ணாலும் ஒழுங்கா இருந்தா இரு, இல்லாட்டி வீட்டுக்கு போ நான் வேற ஆளை போட்டுக்கிறேன்னு கராரா பேசிக்கிற இடத்துல இருப்பாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அது நல்லா சிறப்பா இருக்கும். நாம மனித சுபாவம் புக்க படிச்சாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாம் வந்து மதர் டிவோட்டி இல்லைன்னாலும் அவங்க வந்து பர்சன்ட்லாம் நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அவரு ஒரு முக்காவாசி, அந்த அவர் கீழே கூட இருக்கிறவங்க ஒரு 25% அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் அவங்க போவாங்க. நமக்கு அந்த பர்செப்ஷன் இல்லைன்னா அதை இன்மேட் ஆகுது வளர்த்துக்கணும். வயசு இப்ப உங்களுக்கு 25 ஆனா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. 50 ஆனாலும் ஹியூமன் நேச்சர் புரியலன்னு சொல்லவங்க இருக்கிறாங்க. பட் இப்ப ஜேன் ஆஸ்டின் எடுத்துக்கிட்டா இப்ப 18 அவங்க பிஎன்சி எழுதினாங்க. அந்த 18 ஹியூமன் நேச்சர் அவ்வளவு சிறப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நமக்குலாம் அவ்வளவு புரியுதா? அவங்க வந்து 18 அவ்வளவு உலகத்துல ஒரு பாப்புலரா ரொம்ப பாப்புலர் கூடிய நாவல் எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு வாழ்க்கையும் மனிதர்களும் அவங்க புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்பா நமக்கு ரெடிமேடா இந்த நாலேஜே வழங்கிட்டாரு. மனித சுபாவத்துல இதை விட தெளிவா ஹியூமன் நேச்சர் யாரும் எழுத முடியாது, அவரே எழுதி கொடுத்தாரு. இனிமேட்டாவது நாம அதை புரிஞ்சுட்டோம்னா நாம எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் கரெக்டா வேலையை கட்சி வரையில் நம்மளோட இருந்து கோஆபரேட் பண்ணி இடமா பதமா நம்மளோட மூவ் பண்ணக்கூடிய மனுஷால நாம சேர்த்துக்கிட்டு நம்மளால தெரிய நம்மளால அதை பண்ணிக்க முடியும், அந்த நாளைக்கு நம்ம வளர்த்துக்க முடியும். அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், அதை நாம எடுத்தோம்னா அது பலிக்கணும். ஹலோ ஹலோ
ஆன்சர் ஃபுல்லும் கேட்டது. பிரியா சாட்டிஸ்ஃபைடா?
Yeah, I'm satisfied and ஒரே ஒரு இந்த இதெல்ல ஒரே ஒரு டவுட் இருக்கு இன்னும். அவரோட விளக்கம் வந்து தெளிவா புரிஞ்சிருதுனா, பட் வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹிம் அவர் வந்து தெளிவா சேர்க்கிறாரு, அவருக்கு அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு. பட் இந்த ஒர்க் வந்து இதை கொடுத்துட்டு அவருடைய ஆப்சன்ஸ்ல வந்து மதர்ஸ் பிரசன்ஸ வச்சு அந்த ஆக்ட கம்ப்ளீட் பண்ணணுமா, அதான் ஸ்பிரிச்சுவல் மெத்தடா? இல்ல வந்து இப்போ பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி லேபரர் கிட்ட வந்து அந்த நம்மளோட ஆஸ்பிரேஷன் வந்து அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டு வி ஆர் மூவிங் அவே, ஆர் அன் ஆண்டர்பிரினர் இஸ் மூவிங் அவே. அதோட பெர்ஃபெக்ஷன் தான் வந்து விச் டிசைட் தி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு அப்பா எழுதுறாரு. அப்ப அந்த பெர்ஃபெக்ஷன் இன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து எப்படி கொண்டு வருது, அதை வந்து நம்ம உள்ளார உள்ளுக்குள்ள வந்து சரண்டர் ஆயிட்டு இந்த மாதிரி இதை நீங்க தெளிவா முடிச்சு கொடுங்க அப்பா, இதை நீங்க தெளிவா முடிச்சு கொடுங்க மதர், அவர் லேபரருக்குள்ள இருக்கிற மதரை இன்வோக் பண்ணிட்டு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் மெத்தட். பிராக்டிக்கலா வந்து நம்மளுடைய ஆப்சன்ஸ்லயும் எப்படி அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கொண்டு வருதுன்னு, அதுவும் அதுக்கும் நீங்க சொன்ன பதிலும் ஒரே ஒரு அலைன்மெண்ட்ல தான் இருக்கா அப்படிங்கறது மட்டும், அந்த விளக்கம் மட்டும் சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி மச் கிரேட்ஃபுல்.
நாம சரியா இருந்து நாம எப்படி காரியத்தை பூர்த்தி பண்றது, அதான் உங்க கேள்வியா?
ஆமா அண்ணா, அது அது ஸ்பிரிச்சுவல் மெத்தட், அதே வந்து பிராக்டிக்கலாவும் அப்ளை பண்ணணுமா? தட் ஸ்பிரிச்சுவலிட்டி ஈக்குவல்ஸ் பிராக்டிக்கல் பிசினஸ் ஆர் தேர் இஸ் சம் அதர் வே அவுட்?
யாருமே தெரியல நேரத்துல அவன் தன்னை சரி பண்ணிட்டு அவனுக்கு ஃபைனலா ரிசல்ட் வருது இல்லையா? அவன் போய் மிஸ்டர் பெனட்ட குறை சொல்ல, அவன் லிடியாவை குறை சொல்ல, அவன் நிக்கமா குறை சொல்ல, மிஸ்டர் பெனட்ட வந்து யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, அவன் யாருமே குறை சொல்ல, யாருமே தெரியல இடத்துல அவன் நிதிய கூட குறை சொல்ல, அவன் வந்து தன்னை சரி பண்ணிக்கிட்டான். அவன் தன்னை சரி பண்ணிக்கணும்னே அவனுக்கு விஷயம் சரியாயிடுச்சு. யார எந்த வகையில யாரையும் எந்த வகையில அவன் நம்பி இருக்கல, லைஃப் அவனுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருக்கு. இவன் சரியாகும் போது சம்பந்தப்பட்ட இடம்
சரியாச்சு.
சாவித்திரில பகவான் எழுதினா ஜாஸ்திக்கு பெருமை தெரியல, அவன் தன்னை சரி பண்ணினா அது அவனுக்கு சரியாயிடுச்சு. அதே மாதிரி நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க, உங்களுக்கு பாஸும் சரியில்லை, சபார்டினேட்டும் சரியில்லை, கஸ்டமர்ஸும் சரியில்லைன்னா அதை பேசி பற்றியும் உட்காந்துருந்தா அது வளரும். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டெபிஷியன்சி இருக்குன்னு பார்த்து அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, யூ ஆர் நாட் ஆபரேட்டிங் அஸ் ஜஸ்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல், யூ ஆர் பேக்ட் பை தி டிவைன் மதர் இல்லையா? அதனால நாம ஒரு சின்ன பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன் மூலம் 1000 டைம்ஸ் கிரேட்டர் ரிசல்ட் மதரால கொடுக்க முடியும். பிரியா என் குழந்தை, அவன் நல்லபடியா தான் இருக்கா, அவளுக்கு நான் இதை செய்யறேன், அவளுடைய ஆபீஸ் சிச்சுவேஷன் மார்க்கெட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன், தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரியா என்கிட்ட சரியா இருந்தா போதும், இந்த இடத்துல தான் மதர் இருக்காங்க. அதனால நீங்க வெளி மார்க்கெட்ல வெளி லைஃப் எப்படி இருக்குன்றதை நீங்க பார்க்கவே வேண்டியில்ல, நீங்க மதர் உங்களை அப்ரூவ் பண்ற இடத்துல நீங்க இருக்கீங்களா அதை பார்த்தா போதும். நீங்க சரியாயிட்டா உங்க வாழ்க்கையும் அதை சரி பண்ணி கொடுத்துரும்.
It's very clear and thanks for a wonderful reply. Thanks for the opportunity.
அடுத்த கேள்வி அம்பத்தூர் சென்டர்ல இருந்து, இப்ப நீங்க கேக்கலாம்.
அம்பத்தூர் சென்டர்ல இருந்து ஜெய்சங்கர் பேசுறேன். வேல்யூஸ்ல வந்து அக்காம்பிளிஷ் குட்
இதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ்ன்னு வாங்கினா நாங்க வந்து இப்ப வாங்குற ஃபீஸோட 3 மடங்கு அதிகமா வாங்கலாம். பட் அப்பா அந்த மாதிரி பிரிய பண்ணல. ஏதோ ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கிட்டா போதும், நீங்க நம்ம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஈக்குவலா ஃபீஸ் கட்டணும்னு வராதிங்க. விஷயம் நாலு பேருக்கு பரவனா எனக்கு போகுது, இந்த நல்ல ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல் நிறைய ஸ்கூல் தமிழ்நாட்டுல இந்தியா பூரா வரணும்ன்ற பேச்சு நாட்டுல வரணும். அந்தால அந்த சார்ஜிங் ஃபீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் பார்த்தா வெளி ஸ்கூலை விட நாங்க ஒன்னும் அதிகமா வாங்குறது இல்ல. பட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபீஸ் பக்கத்துல ரொம்ப ரீசன் அவ்வளவுதான் இருக்கு. அதனால எங்களுக்கு என்ன பேரு, சிறப்பான எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஃபீஸும் ரொம்ப ரீசனபிளா வாங்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல தமிழ்நாடுல எல்லாத்துலயும் வராதான்னு ஒரு கேள்வி வந்துருக்கு. எங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே பேன்ற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சின்ற பேச்சே கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமான சம்பளம் தான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பேயும் நல்லா இருக்கு, யாருமே இந்த ஸ்கூலை விட்டு விருப்பப்பட்டு போறதே கிடையாது. புருஷனுக்கு டிரான்ஸ்பர் வந்துட்டு அதனால நானும் ஸ்கூலை விட்டு போய் அவனுங்க இடத்துல ஒரு லேடி டீச்சர் இருந்தா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் போறாங்க. அந்த அளவுக்கு அந்த பேன்ற இடத்துல அந்த டீச்சர்ஸ ரொம்ப ப்ளீஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு லாயல் டீமா வச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல்ல படிக்கிற எந்த குழந்தையும் வந்து நான் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டேங்கிற இடத்துல தான் இருக்கு. பெற்றவங்க தான் நாம வெளியூருக்கு போறோம், நாம அதனால ஸ்கூல்ல ஒண்ணு எடுத்து வேண்டியிருக்கோன்ற இடத்துல இருக்காங்க. ஒழிய குழந்தைங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் இந்த டீச்சர்ஸ் கொடுக்குற அந்த அட்டென்ஷன், அந்த அன்பு, அந்த அந்த ஃப்ரெண்ட்லி டீச்சிங் மெத்தட்ஸ் குழந்தைங்க வந்து அந்த டீச்சர்ஸோட ரொம்ப ஒட்டின் இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபீஸ்ன்றத கொஞ்சம் ஹெவி ஹையர் சைட்ல இல்லாம கொஞ்சம் ரீசனபிளா வச்சுக்கிட்டா அது வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் குட்வில் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ். டீச்சர்ஸுக்கு ஒரு ஜென்ரல் பே கொடுக்க முடியிற இடத்துல இருந்தீங்கன்னா அந்த குட்வில்ன்றது அவங்க வந்து அது பேயா கொடுத்தாலும் அவங்களுக்கு அது குட்வில்லாவே தெரியும். வெறும் வார்த்தையால குட்வில்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்க லாயலா அவங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் உங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பே உங்களால கொடுக்க முடிஞ்சா நீங்க கொடுக்கலாம். கார்பரேட் பனிஷ்மெண்ட் அது வந்து அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களை இன்ஸ்ட் பண்ணாத அளவுக்கு டீச்சர்ஸ் ஒரு ட்ரெயினிங் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கணும். எரிங் சில்ட்ரன் இம்பர்ஃபெக்டா பர்ஃபார்ம் பண்ண சில்ட்ரனை திட்டுறதுன்ற இடத்துல அதை வந்து குழந்தைக்கு புரியற மாதிரி இடமா பதமா சொல்லக்கூடிய ஒரு பொறுமை இருக்கணும். இப்படி எல்லாம் குட்வில்ல நீங்க வெளிப்படுத்தலாம். குட்வில் வெளிப்படுத்துறது ஸ்கூல்ல 1000 வரையும் இருக்கு. பட் நமக்கு அந்த மனசு இருக்கான்றது தான். டீச்சர்ஸ் ஜென்ரலா பே பண்ண முடியும்னா அது வந்து அது சந்தோஷமா செய்ய முடியுமா? ஏன் வெளியில இவ்வளவு கொடுக்கும்போது நான் ஏன் வந்து 1.5 times அதிகமாக கொடுக்கணும்? எனக்கு இஷ்டம் இல்லைன்னு இருந்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. வெளியில 5000 கொடுக்குறாங்கன்னா நான் 5000 கொடுக்குறேன்னு சொன்னா அவங்க சந்தோஷமா வருவாங்க. அப்படிதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி வர்றவங்க நம்மளை எங்களை ஒத்து போறது இல்ல. அவங்க வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் தி ஸ்கூல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த குட்வில்ல நாம வந்து அந்த பேல வெளிப்படுத்தலாம், நம்ம சார்ஜ் பண்ற ஃபீஸ்ல வெளிப்படுத்தலாம், நாம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ற விதத்தில் வெளிப்படுத்தலாம், பல விதங்களை வெளிப்படுத்தலாம். ஹலோ,
எஸ் சார், தேங்க்யூ சார்.
வேற எந்த கேள்வியும் இல்ல சார், மீட்டிங் முடிச்சுக்கலாமா? ஓகே. நம்மள்ட்ட இன்னைக்கு வாழ்க்கையில சாதிக்கிறது பத்தி பேசின அசோகன் சார்க்கு ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்துட்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச் கேட்ட எல்லா டிவோட்டீஸ் அண்ட் க்வெஸ்டன்ஸ் கேட்டவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.